கடந்த வாரம் ஜான் கால்வினுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் வந்து உலக சரித்திரத்தை எப்படி பாதிச்சிச்சு அப்படின்றத நம்ம படிச்சுக்கிட்டோம். அது உங்களுக்கு உற்சாகமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை, ஒரு பயோகிராபிக்கல் டீடைல்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல, அதாவது அவருடைய வாழ்க்கை பற்றிய காரியங்களை நம்ம படிக்கணும் நான் நினைச்சிருக்கிறேன். இது ஒருவேளை ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், ஆனா இதை நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நான் ஜபத்தில் சொன்ன மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை புதிய தரிசனமும் புதிய உற்சாகமும் புதிய பார்வையும் அவங்களுக்கு கொடுத்தது வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது தான். அது தெரியாம இருக்கிறது. பாருங்க, டேவிட் பிரனார்டுன்னு ஒரு பெரிய பிரசங்கி இருந்தார், அவர் ஒரு டைரி எழுதிட்டு போனார். அவர் எழுதின அந்த டைரி தான் பல ஆயிரம் மிஷினரிஸை ஏற்படுத்திச்சு. அதை படித்தவங்க எல்லாம் ஒரு ஆத்ம பாரம் உள்ளவர்களாக, பல இடங்களுக்கு போனவர்களாக மாறினாங்க. அந்த மாதிரி நல்ல கிறிஸ்தவ சரித்திர பயோகிராபிஸ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது நமக்கு பெரிய உற்சாகம் கொடுக்கும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஒரே குளத்துல இருக்கிற தவளைகள் போல நமக்கு எண்ணங்கள் சில நேரத்தில் வந்துடும். நம்ம தான் பெருசு, நான் பண்ற பக்தி தான் பெருசு, நான் டெய்லி ஜபம் பண்றேன், பரிசேயர் குணம் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி வாழ்க்கை வரலாறு ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும் போது நம்ம ஒண்ணுமே இல்லைன்றது அதைத்தான் உணர்த்தும். எவ்வளோ பக்தி, எவ்வளோ ஆண்டவருக்கு செஞ்சிருக்காங்கன்றது நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற தாழ்மையை பெருசா ஏற்படுத்துறது. நம்ம ஊர்ல அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்க செய்யறதுதான், அவங்க சபைதான் பெருசு, அவங்களுடைய பக்தி தான் பெருசு, அவங்களுடைய ஊழியம் தான் உலக இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு அவங்களா நினைச்சுக்க வேண்டியது. பார்த்தோம்னா அது நம்ம தாழ்மைப்படுத்தும் இல்லைங்களா. அது ரொம்ப அநேக பயன்கள் அதுல இருக்கு. ஆகவே இன்னைக்கும் இந்த இதை படிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா செஞ்சு தரணும்னு ஜபத்தை நம்ம படிப்போம். ஜான் கால்வினை பத்தி அவர் சொல்ல போனா உலக சரித்திரம் உலகமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்றத நம்ம போன வாரம் படிச்சதை நீங்க கவனமா கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். நன்றி கடன் பட்டிருக்கோம் நம்ம எல்லோருமே, நான் அதை ரொம்ப உணர்றேன். அந்த நன்றி கடனை இந்த ரெண்டு பிரசங்கத்தின் மூலமா ஓரளவுக்காவது கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி மறவாமல், தேவன் இவ்வளவு வல்லமையாக கடவுள் பயன்படுத்தின ஒரு மனுஷன், தேவ வசனத்துக்காகவே தன் உயிரை ரத்தத்தை எல்லாத்தையும் கொடுத்த ஒரு மனுஷன், அவரை பத்தி நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். விசேஷமாக ரிஃபார்ம்டு சர்ச்ல நம்ம இருக்கிறவர்கள் வந்து இந்த சரித்திரத்தை படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது அவசியம் இல்லைங்களா. ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவசியம், இது தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஆகவே இன்னைக்கு நம்ம தொடர்ந்து படிக்கும் போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல 2016 இருந்து 500 வருஷத்துக்கு பின்னாடி போக போறோம். 500 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒரு மணி நேரத்திலேயே அவருடைய 54 வயதினுடைய ஆயுசை பார்த்து முடிக்க போறோம். அதனால நீங்க கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தாலும் தூங்கிட்டீங்கன்னா டக்குன்னு வேற எங்கேயோ ஒரு 20 வருஷம் அவருக்கு முடிஞ்சிடும், ஒரு 30 வருஷம் அவருக்கு திடீர்னு முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் உங்க கண்களை எல்லாம் விழித்து கொண்டு கொஞ்சம் கவனமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சின்ன வயசுல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் பார்க்க போறோம். ஒரு மணி நேரத்துல கவனமாக நீங்க கேட்கணும் சரிங்களா. சரி, நம்ம பார்ப்போம். ஜான் கால்வின் அவருடைய தாத்தா பார்த்தோம்னா அவர் வந்து பாண்ட் எவிக்யூ அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் கப்பல் ஓட்டுற ஒரு மனுஷன், எந்த படிப்பும் எந்த நாகரிகமும் இல்லாத ஒரு ஒரு கப்பல் ஓட்டுற ஒரு மனுஷன் தான் அவருடைய தாத்தா. அவருடைய அப்பா பேர் வந்து ஜெரார்டுன். அவர் வந்து அவங்க தாத்தா இருந்த அவங்க அப்பா இருந்த கிராமத்தை விட்டுட்டு நாயன் அப்படின்ற ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சு அவர் அங்க போய் வாழ ஆரம்பிச்சார் இல்லைங்களா. கொஞ்சம் ஒரு ஊர்ல அங்க போய் வாழ ஆரம்பிச்சார். அவர் ஜியன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவங்களுக்கு 7 பிள்ளைங்க பிறந்துச்சு. 7 பிள்ளைங்க, அதுல 5 மகனுங்க 2 மகளுங்க. அந்த பிள்ளைகள்ல July 10th 1509 1509 வருஷத்துல நாய் என்ற ஊர்ல அவங்களுக்கு பிறந்த 2வது மகனுக்கு பேர் தான் ஜான் கால்வின். அவர் அந்த பிரெஞ்சு வில்லேஜ், பிரெஞ்சுல இருந்த ஒரு பிரான்ஸ் நாடுல இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராம பேர் தான் நாயன். அந்த கிராமத்துல தான் ஜான் கால்வின் பிறந்தார். அந்த கிராமம் வந்து பாரிஸ்க்கு உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ்ல ரொம்ப தலைநகரமான பாரிஸ். அந்த பாரிஸ்ல இருந்து 65 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்துல தான் அவர் பிறந்தாரு. அவருடைய தாய் அந்த அம்மா வந்து ரொம்ப கேத்தலிக் இல்லைங்களா, அவங்க எல்லாம் கேத்தலிக்ல இருந்தவங்க, ரொம்ப கேத்தலிக்ல ரொம்ப பக்தி உள்ள தாய், அந்த சடங்குகளை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கிற தாய். அதே விதத்தில் அந்த மகனையும் அதே இதுல தான் வளர்த்தாங்க, ஜான் கால்வினையும் அதே விதத்துல தான் வளர்த்தாங்க. ஜான் கால்வின் சின்ன பையனா பார்க்கும்போது அவருடைய சரீர விதத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷன், பலவீனமா ஒரு சின்ன வயதுல இருந்தே அவருக்கு ஆஸ்மா அட்டாக்ஸ் ஆயிடுச்சு. ஆஸ்மா அட்டாக்ல சின்ன வயதுல இருந்தே அதுல அதனால கஷ்டப்பட்டவர். ரொம்ப ஜான் கால்வினை பார்த்தோம்னா சின்ன வயசுலயே ரொம்ப ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மனுஷன், எல்லா யார்கிட்டயும் அப்படியே தைரியமா பழக மாட்டாரு, ரொம்ப கூச்சம், ரொம்ப ஒரு காமிக்கலா கூட நடந்துக்குவாரு, ரொம்ப ஒரு சின்ன கிரவுட்லயும் ரொம்ப பயம் வந்துடும் அவருக்கு இல்லைங்களா, ரொம்ப காமிக்கலா நடந்துக்குவாரு, பெண்கள் கிட்ட போவே மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாகத்தான் ஜான் பையனாக அவர் இருந்ததா பாக்குறோம். அவருக்கு 9 வயசு இருக்கும் போது தன்னுடைய தாயார் இறந்து போனாங்க, அந்த சின்ன வயதுலயே தாயை இழந்து தான் அவர் வாழ்ந்ததா பாக்குறோம். ஆனா ஜான் கால்வின் சின்ன வயசுலயே அவருக்கு எவ்வளவு பெரிய திறமை, ஒரு பெரிய மைண்ட், ஒரு ஜீனியஸ் உடைய மைண்ட் அவருக்கு இருந்துச்சு, பெரிய ஞாபக சக்தி அவருக்கு இருந்துச்சு. அந்த சின்ன வயசுலயே அவருக்கு இருந்த அந்த ராசி இதுல வளர்த்ததுனால ஆண்டவரை பத்திய ஒரு தேவனை தெரியாம இருந்தாலும் மத உணர்வுகள் அவருக்கு ரொம்ப ஆழமா இருந்துச்சு, ரொம்ப பற்றுடையவராக, ரொம்ப சபைக்கு போறவராக அவர் இருந்ததா நம்ம பார்க்கலாம். சொல்லப்போனா அவர் ஒரு ராட்சசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெயிண்ட் மைண்ட்னுவாங்க, அப்படி ஒரு மைண்ட், ரொம்ப ஒரு ஞாபக சக்தி அவருக்கு வல்லமையா இருந்ததாப்பா. அவங்க பெற்றோர்கள் அவங்க அவரை பார்த்தாங்க. அந்த 16th செஞ்சுரியில பிறந்த பல பேர் பிறந்திருக்காங்க. 16th செஞ்சுரி வந்து ரொம்ப பெரிய செஞ்சுரி, ஏன்னா பெரிய மனிதர்கள் அங்க பிறந்த காலம். மைக்கேல் ஆஞ்சலோன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் அந்த காலத்துல தான் பிறந்தாரு. ஷேக்ஸ்பியர் கேள்விப்பட்டிருக்கலாம், கேலிலியன் கேள்விப்பட்டிருக்கலாம், ஏன் மார்ட்டின் லூத்தர் அந்த காலத்துல தான் பிறந்தாரு. ஆனா அந்த எல்லா மனிதர்களையும் ரொம்ப சரித்திரத்தை பாதிச்ச மனிதன் ஜான் கால்வின் தான். அவருடைய திறமைகளை வந்து அவங்க அப்பா கவனிச்சார், ஜான் கால்வின் இப்படி ஒரு திறமை இருக்கிறத, எல்லா பிள்ளைகளை விட இது விசேஷமான பிள்ளையா இருக்கிறத ஜான் கால்வின் அவங்க அப்பா பார்த்து அவனை நல்லா படிக்க வைக்கணும்னு அவருக்கு விருப்பமா இருந்துச்சு. இந்த வயது இப்படியே இருக்கானே, எங்க அப்பா கப்பல் ஓட்டுற ஒரு மனுஷன், அவரும் அவரை படிச்சவர் இல்லை, ஆனா இந்த பையன் படிக்க வச்சா எப்படி வருவான்ற ஆசை அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க ரொம்ப ஏழை குடும்பம் இல்லைங்களா, ஏழை குடும்பமா இருக்கிறதுனால படிப்புகள்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது, அந்த காலத்துல எல்லாம் படிப்பு யோசிச்சு பார்க்க முடியாது, அவருக்கு அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த சபைக்கு அவர் போறதுனால அந்த சபையில அங்க இருந்த நோயன் உடைய பிஷப் இல்லைங்களா, பிஷப் வந்து சபையில ஜான் கால்வினை கவனிச்சார், ரொம்ப விசேஷமான வரம் அந்த பையனுக்கு இருக்கிறத கவனிச்சு அவருக்கு படிக்க வைக்கணும்னு அந்த பிஷப்புக்கு எண்ணம் வந்துச்சு. அதனால அங்க இருந்த ஒரு பெரிய குடும்பம், அங்க இருந்த ஒரு பெரிய குடும்பத்துல அந்த காலத்துல அந்த ஊர்ல கிராமத்துலாம் படிக்கணும்னா ஸ்கூல் எல்லாம் கிடையாது, யாராவது ஒரு டீச்சரை தனியா வச்சு வீட்டுக்கு வர வைப்பாங்க, அது பெரிய பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் குடும்பம்னுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தை டீச்சரை ஒருத்தர் ஹையர் பண்ணி அவர் ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அப்படித்தான் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளோடு ஜான் கால்வினும் சேர்க்கணும்னு ஒரு பெரிய குடும்பத்துல ஜான் கால்வின் அவர் சேர்த்து விட்டார் பாருங்களேன், அது ஆண்டவருடைய பெரிய பராமரிப்பு. அங்கதான் போய் படிக்க ஆரம்பிச்சார் ஜான் கால்வின், அது பெரிய அதிசயம். அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா 1523 ஜான் கால்வினுக்கு வந்து 14 வயசு. அப்போ வந்து அந்த ஊரே ஒரு வாதை, பியூபானிக் பிளேக்னுவாங்க, அது பெரிய கட்டி மாதிரி வந்துடும். அந்த வாதை அந்த ஊரே தாக்க ஆரம்பிக்கும் போது அநேக பேர் செத்துட்டாங்க அதுல. அந்த கிராமத்துல தாக்க ஆரம்பித்து அநேக குடும்பங்கள் அந்த கிராமத்துல இருந்து வெளியூருக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதோடு ஜான் கால்வின் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பமும் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க அந்த ஊரை விட்டு பாரிஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க. சரி, அதோடு சேர்ந்து ஜான் கால்வினும் அவங்க அப்பா அம்மா சகோதரங்க எல்லாரையும் விட்டு அவர் படிப்பு முக்கியமா இருக்கணுமேனு சொல்லி அவரும் அதை விட்டு போய் பாரிஸ்ல போய் சேர்ந்து பாரிஸ்ல இருந்த மிக சிறந்த கல்லூரியில போய் படிக்க ஆரம்பிச்சார். ஆர்லீன்ஸ் என்ற ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்து இவங்களோடு அவரும் படிக்க ஆரம்பிச்சார் பாருங்களேன். ஆண்டவருடைய பராமரிப்பு தான் இதெல்லாம் ஜான் கால்வினை நடத்துறது, அழகா பார்க்கலாம். அங்க படிச்சு நல்லா தேர்ந்து அந்த காலத்துல எம்ஏ படிக்கணும்னா பெரிய படிப்பு அந்த காலத்துல, யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாரம்பரியத்தில் தாத்தாலாம் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. 500 வருஷத்துக்கு முன்பதாக எம்ஏ படிச்சு முடிக்கணும்னா பாரிஸ்ல அவர் படிச்சு முடிச்சார். எம்ஏ படிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பா வந்து அவருக்கு ஆசை என்னன்னா இவனை நல்லா படிக்க வச்சு சர்ச்சில் ஒரு பெரிய, அப்பெல்லாம் சர்ச்சுக்கு வேலைங்க தான் பெரிய வேலைங்க இல்லைங்களா, அந்த பிரீஸ்டா ஆர்ச் பிஷப்பா பிஷப்பா பெரிய பதவிகள் அதெல்லாம், அதுவே ஒரு பெரிய வேலை இதா இருந்துச்சு. அந்த மாதிரி எடுக்கணும்னு தான் அவருக்கு ஆசை இருந்தது இருந்துச்சு, அதனால தான் படிக்க வைக்கிறார் ஆர்வமா. ஆனா அவங்க அப்பா பார்த்தாரு, இப்ப பாத்தீங்கன்னா சீர்திருத்தம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு, ரோமன் கத்தோலிக் சபை கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு சரி நம்ம பையனை லா படிக்க வைக்கணும் இல்லைங்களா, லா படிக்க வைக்கணும்னு சொல்லி அவரு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு தியாலஜி அவர் படிக்கணுமா இருந்துச்சு சபையில சேர்றதுக்கு. ஆனா அவங்க அப்பா அதை வேணானிட்டார், வேணானிட்டு நீ லா படிக்கப்பா லாயரா ஆகணும் அப்படின்னு சொல்லி லாயரா படிக்க வைக்க ஆரம்பிச்சார். ஜான் கால்வின் பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் மாத்திரம் இல்ல, ரொம்ப சொல்றத கேட்கிறவர், கீழ்ப்படிதல் பயங்கரமா இருக்கும். அவங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வளர்க்கிறாருன்னு சொல்லி அப்பா எதை சொன்னாலும் கேட்கிற ஒரு பிள்ளையா ஜான் கால்வின் வளர்ந்து வந்தார் பாருங்களேன். ரொம்ப சப்மிசிவ்னஸ், யார் சொன்னாலும் கீழ்படுகிற ஒரு குணம் ஜான் கால்வினுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி படிக்கும் போது அவரு சரின்னு இப்போ எல்லாமே மாறி போச்சு, இனிமேல் லா படிக்கணும்னு சொல்லி லா படிக்க ஆரம்பிச்சார். ரொம்ப கஷ்டமான படிப்பு அந்த காலத்துல லா படிக்கணும்னா. அவர் என்ன பண்ணுவாரு, காலையில காலேஜுக்கு போய், தனியா தானே பாரிஸ்ல இருந்தாரு, காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வந்து நைட்டுக்கு கொஞ்சோண்டு சாப்பிடுவார். சாப்பிட்டு மத்திய ராத்திரி வரைக்கும் ரொம்ப நேரம் தன்னுடைய புக்ஸை படிப்பார். ரொம்ப நேரம் படிச்சு பல புக்ஸ், லாக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸை படிச்சு அதிகாலையில சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அவர் என்னத்தை படிச்சாருன்னு மைண்ட்ல ரிவ்யூ பண்ணுவார் பாருங்களேன். அதனால தான் அவருடைய மைண்டே ஃபுல்லா ஒரு லைப்ரரி மாதிரி டெவலப் ஆச்சுன்றாங்க. அவருடைய மைண்டை பார்த்தோம்னா ஒரு ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்கிற லைப்ரரி மாதிரி, எந்த காரியத்தை எந்த சூழ்நிலைக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி திடீர்னு நம்ம புக்கை எடுத்து படிச்சு படிக்கிற மாதிரி அவருடைய பெரிய மூளையில லைப்ரரி மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பாரு. எந்த நேரத்திலயும் ஒரு காரியத்தை எடுத்து டக்குன்னு எடுத்து பேச முடியும் அவருனால. யோசிச்சு பாருங்களேன், எந்த புக் இருந்தாலும் சரி எந்த காரியத்தை இருந்தாலும் சரி அந்த பேஜ்ல என்ன இருந்துச்சுன்னு லைப்ரரி மாதிரி எடுத்து பேச முடியும். ஏன், அந்த வாலிபயத்துல தான் படிக்கும் போது அப்படி தன் மைண்ட் ட்ரெயின் பண்ணிக்கிட்டார். நைட் எடுத்து பல காரியங்களை படிப்பாரு, படிச்சதோடு அதை விட்டுறாம என்ன படிச்சோன்னு உட்காந்து அது சிந்திப்பார் பாருங்களேன். படிப்பு காலத்துல அப்படி ஒரு மைண்ட், அதனால தான் அந்த காலங்களிலேயே இருந்த பெரிய மூளை, ஒரு ஜெயிண்ட் மூளை அவருக்கு இருந்தது காரணமே இப்படி தன்னை ட்ரெயின் பண்ணதுனால தான். அப்படி அவர் படிச்சு லாவை படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிக்கிற காலங்களில் என்ன ஆச்சுன்னா, தன்னுக்கு ஒரு கசன், தன்னுடைய ஒரு ரிலேட்டிவ் வந்து ஒரு ராபர்ட் ஒலிவட்டான் அப்படின்னு அவருடைய பேர், ராபர்ட் ஒலிவட்டான், இந்த பேருங்கெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து அவர் சீர்திருத்தத்தை ஃபாலோ பண்றவரா இருந்தார், சீர்திருத்தத்தை ஃபாலோ பண்றவரா இருந்து ஜான் கால்வினும் இவரும் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஆண்டவரை பத்தி டிஸ்கஷன் பண்ணும்போது ஜான் கால்வின் வந்து கத்தோலிக்கு சார்பாக அவர் பேசுவார், எப்படி பாரம்பரியமாக வந்திருக்கிறது, எப்படி அப்படி இப்படி போப்புங்க பிஷப்புங்கன்னு கத்தோலிக்கு சார்பாக அவர் பேசுவார். அவருக்கு இருந்த மூலையில் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவார் கேத்தலிக்காக. ஒலிவட்டானுக்கு ஜான் கால்வினுடைய அறிவு இல்லை, ஆனா ரெஃபர்மேஷனை பத்தி அவர் எடுத்து சொல்லுவார், பைபிள் இது படிக்கணும், பைபிள் இதெல்லாம் போட்டிருக்குன்னு. ஒரு காலங்கள் எப்படியே வாக்குவாதம் நடக்கும் போது ஒரு டைம்ல ஜான் கால்வின அந்த ஒலிவட்டான் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப யோசிக்க வச்சுச்சு, ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. என்ன அவர் சொன்னாருன்னா, பார் கால்வின், உலகத்தில் 2 மதம் தான் இருக்கு, 2 மதம் தான், ஒன்னு மனுஷன் ஏற்படுத்தின மதம், இன்னொன்னு தேவன் ஏற்படுத்தின மதம். ஒன்னு மனுஷ பாரம்பரியத்தை பின்பற்றுகிற மதம், இன்னொன்னு புனிதமான வேத புத்தகத்திலிருந்து வர மதம். ஒன்னு மனுஷனை மகிமைப்படுத்துகிற மதம், இன்னொன்னு மனுஷனுடைய கிரியைகளை மகிமைப்படுத்துகிற மதம் ஒன்னு, இன்னொன்னு கடவுளுடைய இலவசமான கிருபையை மகிமைப்படுத்துகிற மதம் ஒன்னு. இது இந்த சிந்தனை, இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜான் கால்வினை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. அவருடைய கத்தோலிக்ல இருந்த இதெல்லாம், இதுல கத்தோலிக் எங்க உழுவுதுன்றதை யோசிச்சு பார்க்கும்போது அவர் கத்தோலிக் மேல இருந்த நம்பிக்கையை கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சுச்சு பாருங்களேன். இது அவர் ரொம்ப யோசிக்க வச்சு. அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய கசின் ஒலிவட்டான் வந்து ஜான் கால்வினை பைபிளை படிக்கும்படி ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ரொம்ப அந்த காலத்துல பைபிளை எவ்வளவு படிப்பால் இருந்தாலும் படிக்க விட மாட்டாங்க. கத்தோலிக் என்ன சொல்லி வச்சிருந்துச்சுன்னா, பைபிள் வந்து ரொம்ப ஆபத்தான புக், ஏன்னா நீங்க அந்த பைபிளை படிச்சீங்கன்னா நீங்க சொல்ல போனா கிருபையில இருந்து கீழே விழுந்து நரகத்து கூட போயிட முடியும். அவ்வளவு ஆபத்தான டேஞ்சரஸ் புக். ஏன் பரிசுத்தாவி வந்து சபைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சபையில இருக்கிற அந்த ஆசாரியர்கள் தான் அதை சரியா படிச்சு விளக்க முடியும். நீங்க தனியா பைபிளை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கிருபையில இருந்து விழுந்து போய் நீங்க நரகத்து கூட போயிடுவீங்க. அதனால எவ்வளவு படிப்பாளி இருந்தாலும் பைபிள் கிட்டே போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயம்படுத்தி வச்சிருந்து கத்தோலிக். ஆனா ஒளிவட்டான அதை படிக்கணும்னு சொல்லி ஆர்வப்படுத்தி ஜான் கால்வின் பைபிளை படிக்க ஆரம்பிச்சார். படிக்க 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 ஜான் கால்வினுக்கு பைபிள் இருக்கிற சத்தியங்களை அவர் பார்க்க 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 மனசே அவர் கத்தோலிக்ல இருந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு பயங்கரமா அசைய ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து ஆண்டவர் தன்னுடைய மதத்தின் மேல ரொம்ப ஃபீலிங், ரொம்ப உணர்ச்சி, ரொம்ப இது உணர்வு இருந்ததுனால அவர் ரொம்ப ஆழமா அது பாதிச்சிருச்சு. பாதிச்சு அவர் படிக்கும் போது அவருடைய நம்பிக்கை அசைந்தது மாத்திரம் இல்ல, ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சார். ஏன் தான் இத்தனை வருஷம் அறியாமையில ஒரு பாரம்பரிய மனுஷ பாரம்பரியத்தையா நான் பின்பற்றி கொண்டிருந்தேன், இத்தனை வருஷம் என்னுடைய குழந்தை ஞானஸ்தானம் ஒருபோதும் என்ன கழுவி என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாதா? அது பெரிய ஷாக் அவருக்கு இருந்துச்சு. நான் பரலோகத்துக்கு போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே இந்த கத்தோலிக் மதத்தை நம்பி, ஆனா ஒருபோதும் பைபிள்ல அதுக்கு ஆதாரமே இல்லையே அப்படின்ற ஒரு ஷாக் அவருக்கு ஏற்படுத்துச்சு. தான் செய்த நற்கிரியைகள், கத்தோலிக் என்னென்னலாம் சொல்லிச்சோ, என்னென்னலாம் பூச அது இதுன்னு என்னென்னலாம் சொல்லிச்சோ, எல்லாத்தையும் செஞ்சு பார்த்த பிறகும் எனக்கு உண்மையான பாவ மன்னிப்பின் சந்தோஷம் ஏற்படலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தனக்கு ஏற்பட்டுச்சு. இவ்வளவு நாள் தவறான இதுல இருந்தனேன்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான பயம், பாவ குற்ற உணர்வு தனக்கு ஏற்படுத்தி மரணத்தின் மேல பயம், நரகத்தின் மேல பயம், நான் இன்னைக்கு செத்தனா என்ன ஆகும்ன்ற ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு தனக்கு ஏற்படுத்தி பயங்கரமா அவருக்கு அந்த குற்ற உணர்வுல பல சில மாதங்கள் அவர் இருந்தார். இருந்த ஆனாலும் தொடர்ந்து பைபிளை படிக்கும் போதுதான் ஐசாயா 53 அதிகாரத்துக்கு தான் வரும்போது அங்க போட்டிருக்கிற வசனங்கள் தான் தன்னுடைய ஆத்மாக்கு ஒரு மருந்தாக ரட்சிப்பு கொடுக்கிற வசனங்களாக மாறுச்சு. அந்த வசனங்களை பார்த்தோம்னா நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற பலி அவர் மேல் விழுந்தது அப்படின்ற வசனங்கள் வந்து அந்த வசனங்கள் அவருடைய அவருக்கு ரட்சிப்புக்கு வழிவகுத்து கொடுத்துச்சு. பாருங்களா, அதுல தான் தான் ரட்சிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அவர் 23 இருக்கும் போது ஒரு புதிய மனிதனாக அவர் மாறினார். அவருடைய ரட்சிப்பு எதனால் நடந்தது? ஒலிவட்டானுக்கு அவர் ஒரு கிரெடிட்டும் கொடுக்கல, தன் சொந்தத்துக்கும் தான் என்னால என்னுடைய புத்தி சிறந்தனால நான் படிச்சு ரட்சிக்கப்பட்டேன்னு அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மட்டுமே என்னுடைய இருதயத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார். எனக்கு மனமாற்றம் ஏற்படுத்தினது வந்து தேவன் தான் அதை ஏற்படுத்தினார். நம்முடைய கிரியைகள்னால அல்ல, நம்முடைய தேவனுடைய கிருபையினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்ற ஒரு விசுவாச அறிக்கையை அவர் கொடுத்தார். இப்படித்தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். ரொம்ப சிம்பிள் கன்வர்ஷன் தான். அவருடைய கன்வர்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு ஏற்படுத்த ஒரு பெரிய காரியம், ரெண்டு காரியம் அவருக்கு ஒன்னா வந்து சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அநேக பேர் ரட்சிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான ரட்சிப்பு ஜான் கால்வினுக்கு ஏற்பட்டது வந்து வேத வாக்கியங்கள் ஒன்று வந்துச்சு, இன்னொரு பக்கம் பரிசுத்தாவியினுடைய உள்ளான சாட்சி. இது ரெண்டு தான் அவர் எழுதி வச்சிருக்கிறது. தேவனுடைய மகிமைய வேத வாக்கியத்துல பார்த்து அது பரிசுத்தாவினால உள்ளான சாட்சி. அதோடதான் நம்ம மனுஷங்களுக்கு சொல்லலாம். விசுவாச அறிக்கையில் அவரை தான் எழுதுறாரு. மனுஷருங்க சபைங்க எவ்வளவுதான் பைபிள் தான் தேவ வசனம், பைபிள் தான் தேவ வசனம் மாறடிக்கிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவினால உள்ளான சாட்சி, தேவன் எவ்வளவு ரியலா பைபிள்ல இருக்கிறாரு பாருன்னு பரிசுத்தாவி கொடுக்காவிட்டால் அவனுக்கு அது உரைக்கவே உரைக்காது. பாருங்களேன், அது பரிசுத்தாவி கொடுக்கணும். இது ரெண்டோ ஜான் கால்வினுக்கு ஏற்பட்டுச்சு, அதான் நமக்கும் ஏற்படணும். பாருங்களேன், தேவனுடைய மகிமையை வேத வசனங்கள்ல ரெண்டும், பரிசுத்தாவினுடைய உள்ளான சாட்சியும் வேத வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்த அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய மறுரூபம் ஏற்பட்டுச்சு. பாருங்களேன், அதான் அவருக்கு இருந்த அந்த மூளைக்கு வந்து ஒரு வருஷத்திலேயே ரொம்ப வளர்ந்துட்டார். ஒரு வருஷத்துல 23 கன்வெர்ட் ஆகி 24 வயசுலயே அநேக பேர் பல வருஷங்கள் கிறிஸ்தவங்களா இருந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து கத்துக்கிற அளவுக்கு, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு வருஷத்திலே அவர் வளர்ந்துட்டார். பாருங்க, அந்த அளவுக்கு படிச்சு ஆதங்கத்துல தன் தேவனை தெரிஞ்சுகிட்டார். அந்த டைம்ல தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, அவர் இருந்த காலேஜ்ல, பாரிஸ் காலேஜ்ல அவருக்கு ஒரு நண்பன் நெக்கலோஸ் காப் அப்படின்னு, அவர் வந்து ஒரு பெரிய பதவி அந்த காலேஜ்ல கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த காலேஜ்ல வந்து அவருக்கு பிரசங்கம் பண்ணணும், அந்த நகரத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள்லாம் அங்க வந்திருப்பாங்க, நீ ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் கொடுத்தாங்க. ஜான் கால்வினுடைய ஃப்ரெண்ட் அவர் அந்த பிரசங்கத்தை பார்த்தோன்னா எதுல இருந்து பிரசங்கம் எடுத்தாருன்னா, மத்தேயு 5:3 பிரசங்கம் எடுத்தார். என்ன வசனம் அது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற பிரசங்கத்தை அவர் எடுத்தார். பாருங்களேன் அந்த காலத்தில் அதை எடுத்துட்டு ரோமன் கத்தோலிக்கு எவ்வளோ ஒரு பெருமையும் அகந்தையும் ஆங்காரம் பிடிச்ச மதம். ஆங்காரத்தில் பெருமையில் இருக்கிற எந்த மனுஷருங்களும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீ பரலோகம் முதல் படி எடுத்து வைக்கணும்னா ஆவில் எளிமை தாழ்மை நான் ஒண்ணுமே இல்லைன்றத உணராத எந்த மனுஷனும் ரட்சிக்க கூட படுறதுக்கு அடையாளமே கிடையாது அப்படின்றத எடுத்து சொல்லி ரோமன் கத்தோலிக்கு எவ்வளோ பெருமையில் அங்க இருக்கிற யாருக்காவது இந்த குணங்கள் இருக்கா அப்படின்றத எடுத்து அங்க போப்புக்கோ அந்த இதுக்கோ எடுத்து, அதனாலதான் சபைக்கு பெரிய சீர்திருத்தம் வேணும். நீங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறேன் நினைச்சிட்டு இருக்காதிங்க, நீங்க சீர்திருத்தணும். அந்த சீர்திருத்தத்துக்கு ஆரம்பம் எங்க தெரியுமா? மத்தேயு 5:3 அங்கத்தான் சீர்திருத்தமே ஏற்படுது அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு கத்தோலிக் மதத்துல இருக்கிற எத்தனையோ தவறான காரியங்களை எடுத்து சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு போல்டு ஸ்டெப் அந்த காலத்துல அந்த காலேஜ்ல. ஏன்னா முழு பிரான்ஸ் நாடே கத்தோலிக் கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க போய் இப்படி ஒரு பிரசங்கம் கொடுத்தது பார்த்தோம்னா, எப்படி இவர் கொடுத்தார் நிக்கோலஸ் காப்புன்னு பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு, இவரு போய் ஜான் கால்வின் கிட்ட நான் பிரசங்கம் கொடுக்கணும், எனக்கு ஒரு பிரசங்கத்தை எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார். ஜான் கால்வின் எழுதி கொடுத்த பிரசங்கம் அது. அதை இவர் இப்ப படிச்சு இவரும் அதை ஒத்துக்கிட்டு அதை நம்பி போய் பிரசங்கம் எடுத்திருக்கிறாரு. என்ன ஆச்சுதா, அது ஒரு பெரிய நாடளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திருச்சு அந்த பிரசங்கம். அது போய் பிரான்ஸ் அந்த நாட்டில் இருக்கிற ராஜா, அவர் பேர் பிரான்சிஸ் 1 அப்படின்னு, அவருக்கே எட்டி அவருக்கு கோபம் வந்து பெரிய துன்புடுத்துதல் ஏற்படுத்துச்சு. யார் இந்த பிரான்ஸ் நாட்டில் இது விட்டா இப்படியே போவோம், இந்த லூத்தருடைய டீச்சிங் இங்கேயும் கொண்டு வர பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களை எல்லாரையும் சில பேர் கொல்லணும்னு சொல்லி ஆர்டரே போட்டார். அந்த டைம்ல தான் பிரான்ஸ்ல இருந்து நிறைய சீர்திருத்தவர் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. அதோடு ஜான் கால்வினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டார். பாருங்களேன் அங்க எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து போய் பிரான்ஸ் நாட்டில இருந்து போய் சுவிட்சர்லாண்டில் பேசில் என்ற ஒரு இடம், சுவிட்சர்லாண்டு அந்த டைம்ல ப்ரோட்டஸ்டன்ட் ஊரா இருந்துச்சு, பேசில் என்ற ஒரு இடத்துக்கு போய் ஜான் கால்வின் அங்க அடைக்கலம் புகுந்தார். அங்கிருந்து தப்பிச்சு போய் அங்கதான் போன பிறகு சில அருமையான நண்பர்கள் தனக்கு ஏற்பட்டாங்க. இந்த பேருங்கெல்லாம் ரொம்ப முக்கியம், மார்டின் பூசர்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் வில்லியம் ஃபாரல், இவங்களாம் ரொம்ப பெரிய மனிதர்கள். வில்லியம் ஃபாரல்ன்றது, வில்லியம் ஃபாரல பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இவங்களோடு ஒரு 3-4 அருமையான ஐக்கியம். ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்து சீர்திருத்தத்தில் இருந்தவங்க நிறைய அவங்ககிட்டயும் படிச்சுக்கிட்டார் ஜான் கால்வின். அங்க போய் பேசல் என்ற ஒரு ஊர்ல தான் தங்கியிருக்கும் போது 3 அவர் சும்மா இருக்கல, அந்த ஊர்ல பைபிள பிரான்ஸ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவர் உதவியா இருந்திருக்கிறார். அதை பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல ரொம்ப உதவியா இருந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அந்த நாட்டில் தொடர்ந்து இது இவங்க வந்துட்ட பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க இருந்த திருப்பி சீர்திருத்தவாதிங்க சும்மா இருக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் சீர்திருத்தம் ஏற்படணும்னு சொல்லி கத்தோலிக் மதம் எவ்வளவு பயங்கரம் எவ்வளவு மோசம்னுட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அவங்க பண்ற ஆராதனை எவ்வளவு விரோதமானது, அந்த போப் அட்டாக் பண்ணி சர்ச்சை அட்டாக் பண்ணின்னு போஸ்டர்ஸ் எல்லா இடங்களையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க, பாரிஸ்ல எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்க அது மாத்திரம் இல்ல, அந்த ராஜாவுடைய பெட்ரூம்லயே போய் ஒரு வேலைக்காரன் அடிச்சுட்டு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்த இது விட்டா சும்மா இருக்க முடியாது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துருச்சு. அங்க எல்லாம் பாரிஸ்கார் எந்திரிச்சு காலையில பார்த்து எல்லாருக்கும் பெரிய ஷாக், இது ஒளிச்சு கட்டலன்னா நம்ம இது முடியாதுன்னு சொல்லி எப்படியாவது அந்த கத்தோலிக் மதத்தை நம்ம தற்காக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ராஜா திருப்பியும் ஒரு பெரிய துன்புறுத்தலை ஏற்படுத்தினார். அதுல 100 பேரை ஜெயில போட்டாங்க, எத்தனையோ பேருடைய கைய வெட்டினாங்க, நாக்க வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி பேசுறியான்னு சொல்லி கத்தோலிக் வர்றதுக்கு விரோதமா பேசினா என்ன தண்டனை, நாக்கிய வெட்டிடுவாங்க, நாக்கு வெட்டினாதான் நீ பேச முடியாது அப்படின்னு சொல்லி நாக்கைய வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி துன்புறுத்தல் போய்கிட்டு இருக்கும் போது சில பேர் அங்கிருந்து தப்பிச்சு திருப்பி பேசலுக்கு வந்தாங்க. அங்கத்தான் ஜான் கால்வின் இருக்கிறார். இதை பார்த்து ஜான் கால்வின் தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு இந்த துன்புறுத்தலுக்கு தான் என்ன செய்ய முடியும், தன்னுடைய சொந்த மக்கள் இல்லைங்க, அவரும் பிரெஞ்சு மேன், தன்னுடைய சொந்த மக்களுக்கு இப்படி ஏற்படுதேன்னு சொல்லி ஏதாவது இதுக்கு செய்யணும்னு தான் உலக சரி கிறிஸ்தவ சரித்திரத்திலேயே மிக மிக பெரிய சிறந்த புத்தகத்தை அவர் எழுத ஆரம்பிச்சார். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜன். இப்ப தான் அவர் எழுதுனது பாருங்களேன், அவருக்கு இருக்க 24-25 வயசுல வாலிபன் தான் எழுதின புக். அது எழுதும் போது இந்த புக்கை தான் எழுதணும்னு தான் கன்வெர்ட் ஆன பிறகே ரொம்ப நாள் அவருக்கு மைண்ட்ல இருந்துச்சு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்து ஒரு ப்ரோட்டஸ்டன்ட்டுடைய விசுவாசம்னா எவ்வளோ கரெக்டானது, அது அப்போஸ்தல உபதேசத்தில் எவ்வளோ ஒழுங்காக இருக்குது, கத்தோலிக் இதுக்கு வெறும் பாரம்பரியத்தை விட்டு வேற ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி அருமையாக முறையாக அதை எழுதி கொடுத்தார். அது யாருக்கு எழுதினது, பிரான்ஸ் ராஜா படிக்கட்டும்னு எழுதி கொடுத்தார். ஆரம்பத்தில் சின்னதாக தான் அது எழுதினார் பாருங்களா. இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜன் கிறிஸ்தவ சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான புக். ஏன் அவருடைய சரி அவருடைய சத்துருக்களும் கத்தோலிக்காரங்களும் அதை படிச்சுட்டு எவ்வளோ பிரில்லியண்டா எவ்வளோ ஞானமா எவ்வளோ முயற்சி போட்டு எழுதியிருக்காங்கன்னு அவங்களே பார்த்து பாராட்டி இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது மோட்ச பயணி தான் பைபிளுக்கு அடுத்ததாக இருக்கிற புக்குன்னு கூட சொல்றது உண்டு. இன்னும் ஆக்சுவலா அந்த காலத்துல சரித்திரத்துல பார்த்தோம்னா பைபிளுக்கு அடுத்ததாக இருந்த ரொம்ப முக்கியமான புக்கு வந்து த இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ரிலிஜன் தான், அவர் எழுதின புக்கு தான். அதை பாருங்களேன், அது வந்து ப்ரோட்டஸ்டன்ஸ் அதுல இருக்கிற சில காரியங்களை அக்ரி பண்ணாம இருந்தாலும் ப்ரோட்டஸ்டன்ஸ் தங்களுடைய விசுவாசம் என்ன என்பத ஒரு மேனிஃபெஸ்டோ ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி அந்த புக் இருந்துச்சு அந்த காலத்துல. அது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அது எந்த வயசுல, 26 வயசுல அதை எழுதினார். அதான் நம்ம பாக்குறோம். சரி, தொடர்ந்து பார்க்கும்போது ஜான் கால்வின் பேசலுக்கு வந்தாரு. அந்த பாரிஸ்ல இருந்து பேசலுக்கு இருக்கிறார். இப்ப அங்க இருந்து தான் வந்து தொடர்ந்து படிக்கணும், இன்னும் அமைதியாக படிச்சு நல்ல ஸ்காலர்லியா நிறைய எழுதணும் என்பதற்காக பேசல்ல இருந்து தன் சொந்த ஊருக்கு போகணும்னு ஸ்ட்ராஸ்பர்க்னு ஒரு ஊர் இருக்கு பிரான்ஸ்ல, அங்க போகணும்னு அவர் முடிவு பண்ணார். அங்க போகணும்னு அவர் போற பிரயாணத்துல என்னன்னு பார்த்தோம்னா போற வழியில ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல. அந்த ஊர்ல போர் நடந்துகிட்டு இருக்கும் போது சோல்ஜர்ஸ் எல்லாம் போயிட்டு, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போகும்போது எப்படி சீஃப் மினிஸ்டர் வந்தா ரோட விட மாட்டாங்க, அதனால சோல்ஜர் ட்ரூப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு ஒரு நைட் வந்து அவரால் பிரயாணம் பண்ண முடியாம ஜெனீவால நின்னு போனார். அந்த நைட்ல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் போற ஒரு பிளான் இருந்துச்சு. ஜெனீவால ஸ்டே பண்ணணும்னு, ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்த ஒரு ஊர், அங்கிருந்து போகணும்னு முடிவு பண்ணி ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. ஆனா கடவுளுடைய பராமரிப்பு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் இன்னுமே சாகுற வரைக்கும் அந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் ஆண்டவருடைய திட்டமா இருந்துச்சு. அந்த ஊர்ல ஸ்டே பண்ணும் போது அவருக்கு இருந்த ஒரு நண்பன் பிரான்ஸ் வில்லியம் ஃபாரல் அப்படின்ற ஒரு நண்பன் வந்து அவர் அந்த ஜெனீவால வந்து பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது வில்லியம் ஃபாரலை பத்தி நம்ம பேசணும்னா அவர் வந்து ரொம்ப ஒரு எலைஜா மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பிரசங்கத்தை எடுப்பார். அவருடைய ரொம்ப அசாதாரணமான பிரசங்கம் வரும் அவருக்கு இருந்துச்சு. அவரெல்லாம் கொழுந்துட்டு எரியற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டு பிரசங்கத்தை எடுப்பார். கத்தோலிக்க சபையை தாக்கி மக்களை பயம்படுத்தி கத்தோலிக் சபையை நார் நாரா கிழிச்சிட முடியும்னா அந்த மனுஷனால கிழிக்க முடியும், பயங்கரமா கிழிக்க முடியும், பயங்கரமா சத்தம் போட்டு பேசுவார். ஆனா அப்படிப்பட்ட பிரசங்கம் வந்து பயம்படுத்த முடியும் மனுஷங்களை, ரொம்ப சத்தம் போட்டு எஃபெக்டை ஏற்படுத்த முடியும், பயங்கரமா இது பண்ண முடியும், ஆனா சபையை கட்ட முடியாது பாருங்களேன். அப்படி ஒரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவரால் நார் நாரா ஃபேரல் அதை உணர்ந்தார், நம்மளால கத்தோலிக் சபையை கிழிக்க முடியும், அதை பண்ண முடியாது, தவறு சொல்ல முடியும், ஆனா ஒரு சபையை கட்டுற நம்ம பிரசங்கத்தினால முடியலையேன்ற குறை அவருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த குறையை தீர்க்கறதுக்கு ஜான் கால்வின் நாடினார். அவர் ஜான் கால்வின் அதை நல்லா பண்ண முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நைட்டு வந்திருக்கிறாருன்னு அவரு கேள்விப்பட்டு ஜான் கால்வின்ட்டு பேசலான்னு இவர் அவசர அவசரமா போறார். அவசர அவசரமா அந்த நைட்டு சந்திப்பு ரொம்ப முக்கியமான சந்திப்பு. அங்க போய் ஜான் கால்வின் கிட்ட பேசணும்னு போய் பாத்தீங்கன்னா ஜான் கால்வின் அவசரமா அவர் போய் பேசி ஜான் கால்வின் கிட்ட வந்து ஜெனீவா மக்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை அவர் சொல்லி, அப்பா நீ இந்த உன்னுடைய ஊழியம் இந்த ஊருக்கு தேவைப்படுது, அதனால நீ இருக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம், வில்லியம் ஃபாரல் வந்து ஜான் கால்வினோட ரொம்ப படித்தவர், அதை விட 25 வருஷம் அனுபவம் உள்ளவர், 20 வருஷம் அவரை விட இவர் அனுபவம் உள்ளவர். ஆனாலும் போய் ஜான் கால்வின் கிட்ட போய் தாழ்மையா கேட்கிறார், என்னால செய்ய முடியாததை நீ செய்யணும் அப்படின்ற ஒரு இது கேட்கிறாரு. ஆனா ஜான் கால்வினுக்கு இது ஒரு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியம், கொஞ்சம் கூட அவர் திட்டமிடாத ஒரு காரியம். நான் இதுக்கு வரவே இல்லை, என்னால இது செய்யவே முடியாது, நான் எங்கேயோ மூளையில அமைதியா உட்காந்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தான் என்னால முடியுமே தவிர ஒரு சீர்திருத்தம் செய்யக்கூடிய தைரியமோ திறமையோ என்கிட்ட இல்லவே இல்லை. என்ன அதுக்கெல்லாம் கூப்பிடவே கூப்பிடாதீங்க, ஒரு நைட்டு தங்கணும்னு வந்திருக்கிறேன். அந்த நைட்டு தங்கிட்டு அதிகாலை நீங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ள இந்த ஊர்ல இருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன், தயவு செய்து என்ன ஆளை விட்டுருங்க, இதுக்கு நான் ஆள் இல்லைன்னு எவ்வளவு திருப்பி 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 ஃபேரன் ஆர்கியூ பண்ணி பார்த்தாலும் ஜான் கால்வின் ஒத்து இல்லவே இல்லை. இது என் ரத்தத்திலேயே இல்லை, எனக்கு விட்டுருங்க என்ன ஆளன்னு சொல்லி ரொம்ப அதை மறுத்தார். மறுத்து ஜான் கால்வின் வேண்டி 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 பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா வேண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சா ஆகாதுன்னு சொல்லி அவரு பயங்கரமா அவரு வேண்டுனா வேலை சொல்லுவாங்க இல்லையா, கிளியா கிளியான்னு சொன்னா கேட்க மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சார். இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய தேவைகளை நான் எடுத்து உனக்கு சொல்றேன், ஆனா நீ படிக்கணும், லீஷரா போய் பிரைவேட்டா படிக்கணும்ன்ற ஒரு சாக்க ஆண்டவருடைய வேலைக்கு நீ சொல்றது, சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நாமத்துல நான் உனக்கு சொல்றேன், நீ காண்டி இந்த வேலையை எடுத்து செய்யாம நீ போய் விட்டுட்டு போயிட்டீன்னா ஆண்டவர் உன்னை சபிப்பாராக அப்படின்னு சொல்லி ஜான் கால்வினை மிரட்டினார். அதை கேட்ட கால்வின் மிரண்டு போய் ரொம்ப பணிஞ்சு போய் நான் சரி இங்க இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார், ரொம்ப பயந்து போனார். அந்த இது பாருங்களேன், ஜான் கால்வின் அவருடைய ரொம்ப கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம், இந்த மாதிரி ஏதாவது பேசினா அவர் மிரண்டு போயிடுவார், அவர்கிட்ட ரொம்ப சத்தமா பேசினா ஷேக் ஆயிடுவார். அந்த குணம் அவருக்கு இருந்துச்சு, அந்த குணம் பராமரிப்புல ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. லூத்தர் வித்தியாசமான ஆள், மார்ட்டின் லூத்தர், ஒருவேளை போய் இந்த மாதிரி லூத்தர் கிட்ட சொல்லி இருந்தோம்னா அவர் எதிர்க்க சபிச்சுட்டு போயிருப்பார், அந்த சாபம் உனக்கே வரட்டும்னு போயிட்டு இருப்பார். கால்வின் அப்படிப்பட்டவர் இல்ல, ரொம்ப பயந்தவர், ரொம்ப பயந்து போய் ஐயோ அப்படின்னு பயந்து போய் ஒத்துக்கிட்டார். ஆனா அவருடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம் இதுதான் பாருங்களேன், பெரிய ஒரு நைட்டுக்காக யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப பெரிய மாற்றம். அந்த நைட்டு சோல்ஜர்ஸ் தற்செயலா நடந்தது, சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிறாங்க, ஒரு நைட்டு தங்கலான்னு அந்த ஊருக்கு வந்தார், அவ்வளவுதான், ஜெனீவா முகத்தை கூட பாத்துருக்க மாட்டார், அவர் வந்தே இருக்க மாட்டார், ஆனா ஒரு நைட்டு தங்கலான்னு வந்தார். வில்லியம் ஃபேரலாம் அந்த ஊர்ல இல்ல, அந்த டைம்ல ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு வந்துட்டு போலான்னு சொல்லி வந்தவர் அடுத்த நாள் அவரும் போவதா இருந்துச்சு. அந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு சொல்ல போனா உலக சரித்திரத்தையே மாத்தக்கூடிய ஒரு சந்திப்பு. அங்க இருக்க ஆரம்பிச்சாரு, சரி ஜான் கால்வின் அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவருடைய இன்னும் தான் 25 வருஷம் தான் உல வாழ்ற ஆயுசு முழுவதுமாக அங்கத்தான் ஊழிய செய்ய போறாரு. ஜெனீவா வந்து ஃபேரல்னால கொஞ்சம் சீர்திருத்தம் பார்த்தாலும் அந்த நகரம் வந்து ரொம்ப முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. சீர்திருத்தம்னா சும்மா ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் பேரை வச்சுக்கலாம், ஆனா அது உண்மையாவே ரிஃபார்ம் பேப்டிஸ்டா இருக்காது. அந்த மாதிரி தான் ஜெனீவா அந்த காலத்துல இருந்துச்சு. வரும் ப்ராட்டிஸ்டன்ட்னு வாங்க, நாங்கெல்லாம் ப்ராட்டிஸ்டன்ட், நாங்கெல்லாம் ப்ராட்டிஸ்டன்ட், ப்ராட்டிஸ்டன்ட்னா என்னப்பா அப்படின்னா தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட்னா என்னப்பான்னு தெரியாதுங்க அப்படித்தான் இருந்தாங்க ஜெனீவா. பாத்தீங்கன்னா ரொம்ப அறியாம, ரொம்ப பிரிவினை, ரொம்ப குழப்பம் இருந்துச்சு. அங்க ஒரு குரூப் இருந்துச்சு ஜெனீவா பட்டணத்துல, அவர் ஊழியம் செய்யணும் இன்னுமே. அங்க ஒரு குரூப் இருந்துச்சு லிபர்டீன்ஸ் ஒரு குரூப், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரியில, லிபர்டீன்ஸ் ஒரு குரூப். அவங்க வந்து ரொம்ப சதுசேயர் மாதிரி ரொம்ப சுதந்திரமா வாழணும்னு, கிறிஸ்தவ சுதந்திரம், கிறிஸ்தவ சுதந்திரம் ரொம்ப பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சுதந்திரமா வாழணும், நம்மள கத்தோலிக்ல இருந்து எதுக்கு வந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சுக்கலாம், ரொம்ப பாவம் செஞ்சுக்கிட்டு நம்ம வாழலாம்னு, சுதந்திரத்தை பத்தி எந்த ராவம் இல்ல, எந்த ரூலும் இல்ல அப்படின்னு அந்த குரூப் வந்து சீர்திருத்தத்துக்கு ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. அவங்க ஆனா ரொம்ப அரசியல்வாதிங்க, ரொம்ப பவர், ரொம்ப பணக்காரங்க, சதுசேயர் இயேசு காலத்துல இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப், நல்லா பாவத்துல வாழ்ற ஒரு குரூப், ரொம்ப விடுதலை, லிபர்டின்ஸ்னாவே விடுதலைன்ற ஒரு பேர் இல்லைங்களா, அப்படி அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பேரே வந்துச்சு. அவங்க அந்த ஊர்ல சீர்திருத்தத்துக்கு பெரிய தடையா இருந்தாங்க. சரி, ஜான் கால்வின் தன்னுடைய ஊழியத்தை இப்படிப்பட்ட ஊர்ல ஆரம்பிக்கும் போது அவருக்கு பெரிய எதிர்ப்புகள் வந்துச்சு. அவர் ஆரம்பிக்கும் போதே அவர் உயிருக்கு மிரட்டல், உயிருக்கு மிரட்டல் வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த ஊர்ல பார்த்தோம்னா ஒரு கவுன்சில், ஒரு கமிட்டி மாதிரி இருப்பாங்க, அந்த கமிட்டி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும், அந்த கமிட்டி கீழே தான் அந்த பிரசங்கியும் இருக்கணும் இல்லைங்களா. அந்த கவுன்சில் கீழே ஒரு ஊழியர் செய்ய ஆரம்பிக்கும். இப்ப ஃபேரல் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வர்றாரு, அந்த கவுன்சில் ஜான் கால்வின் மேல எந்த பெரிய நம்பிக்கையும் இல்லை. சொல்ல போனா ஆரம்பத்துல பல மாதங்களுக்கு அவருக்கு சம்பளமே கொடுக்கல, சம்பளம் கொடுக்காம அவர் ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் அந்த ஊழியத்தை அந்த ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர்ல பெரிய ஒழுங்கினும் பிரச்சனை இருக்கும் போது அவர் அங்க 2 1 வருஷம் 8 மாதம் அளவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். செஞ்சுட்டு வரும்போது ஒழுங்க கொண்டு வந்தார் அந்த ஊருக்கு, அந்த சபைக்கு ஒழுங்க டிசிப்ளினை கொண்டு வந்தாரு. அங்கதான் அந்த அந்த சபைக்கு அவருடைய பிரசங்க ஊழியத்தினால ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடணும்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். உண்மையான சத்தியங்களை எடுத்து மக்களுக்கு அறியாமையை போக்கணும்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு பைபிளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு சபைனா எப்படி இருக்கணும்னு ஆரம்பிச்சு அங்கதான் அவருடைய வினாவிடை போதகத்தை எழுத ஆரம்பிச்சாரு. விசுவாச அறிக்கையை எழுதி இந்த சபையில எல்லாரும் நீங்க அதெல்லாம் பைபிளை நம்புறோம் பைபிளை நம்புறோம்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல, ப்ரோடெஸ்டன்ட் சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல, பைபிள்ல எதை நம்புறீங்கன்றத இதெல்லாம் குறிப்பிட்டு இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் சைன் போட்டா தான் இந்த சபையில நீங்க சேர முடியும் அப்படின்னு அவர் தான் விசுவாச அறிக்கையை எழுதி, ஒரு பழைய விசுவாச அறிக்கையை எழுதி இதெல்லாம் நீங்க ஒத்துக்கணும்னு எல்லாரும் சைன் பண்றவங்க தான் இந்த சர்ச்சில் இருக்க முடியும், இதை நம்புறவங்க தான் இந்த சர்ச்சில் இருக்க முடியும்னு சொல்லி அதை ஆரம்பிச்சார். நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்கல, இந்த லிபர்டின்ஸ் எல்லாம் அதுக்கு ஒத்துக்கல, அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. இந்த லிபர்டின்ஸ் எல்லாம் அலங்கோலமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்த ஒரு காலத்துல பார்த்தோம்னா இந்த கவுன்சில் இல்லைங்களா, அந்த கவுன்சில் ரொம்ப முக்கியம். அந்த கவுன்சில் தான் எலெக்ஷன் போட்டு தான் அவங்களை வைக்குவாங்க இந்த கவுன்சில். அந்த கவுன்சில் எலெக்ஷன் வேற வருதுன்னு சொல்லி அவங்க ஒரு ரொம்ப இது பண்ணாதீங்க, எல்லோருக்கும் ஒரு லார்ட் சப்பர் எல்லோருக்கும் கொடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா ஜான் கால்வினோ ஃபாரலோ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒழுங்கில்ல வாழ்க்கையில ஒழுங்கில்லாதவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. கொடுக்காம இந்த லிபர்டின்ஸுக்கு கம்யூனியன் நிறைய பேருக்கு நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு அவங்களுக்கு தாங்கவே முடியல கோபம் ஆத்திரத்துல என்ன பண்ணாங்கன்னா ஊர்ல ஒரு பெரிய கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கலகம் பண்ண ஆரம்பிச்சு ஊர்ல போய் ஊரை எரிக்கிறது, வீடை எரிக்கிறது, அங்க போய் ஜான் கால்வின் வீட்டு வெளியே போய் நிறைய குண்டுங்களை சுடுறது, பெரிய பிரச்சனை ஆயிருச்சு ஊர்ல, பெரிய பிரச்சனை ஆகி பெரிய வம்பாயி. என்ன போய் அந்த கவுன்சில் கிட்ட சொன்னாங்கன்னா இன்னமே இந்த ஊர்ல ஒரு சீர்திருத்தவாதியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கலகம் ஏற்பட்டு கவுன்சிலுக்கு சொல்லி கவுன்சில் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா எல்லாரையும் நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜான் கால்வினியும் ஃபேரலியும் அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்ப முடிவு பண்ணாங்க. அப்பதான் அவங்க அவரு 1 வருஷம் 8 மாதம் ஜெனீவால ஊழிய செய்த பிறகு அந்த ஊர்ல இருந்து விரட்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். இது வந்து அந்த ஜெனீவால இருந்த அந்த லிபர்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இனிமே யாருமே ஸ்ட்ரிக்டா சொல்ல மாட்டாங்க, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இஷ்டப்படி சபையை நடத்தலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சந்தோஷமா இருந்து அதை சொல்லப்போனா ஜான் கால்வின் அந்த ஊரை விட்டு போனார்னு ஒரு பண்டிகை கூட வச்சாங்க. பண்டிகை வச்சு கொண்டாடி ரொம்ப பெரிய ஃப்ரீடம்ல அவங்க இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்ல, இனிமே யாருமே அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, இவ்வளவு இஷ்டத்துக்கு அவங்க இருக்கலாம்னு. ஆனா அப்படி இருந்தா என்ன ஆகும், எத்தனை காலத்துக்கு அப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். எல்லா கண்ட்ரோல் போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படி, அது என்னன்னா இன்னும் ஒரு 3 வருஷத்துல அந்த ஊரே மகா குட்டி சோறா கெட்டு போற அளவுக்கு போயிருச்சு, பயங்கரமா போயிருச்சு ஜெனீவா. பயங்கரமா போய் அந்த கவுன்சில்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம உலகமே பயங்கரமா போயிருச்சு அந்த ஊர். அங்க ஆட்டமும் பாட்டமும் ஒழுங்கினமும் டான்ஸும் அவபக்தியும் நிர்வாணமா இருக்கிறது ரொம்ப மோசமா போற அளவுக்கு வந்துருச்சு. இது ப்ரோடெஸ்டன்ட், இது அத கத்தோலிக் கேள்விப்பட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தானே, பாத்தீங்களா இப்படி போனீங்களே சந்தோஷம் தானே சொல்லி கத்தோலிக்ல இருந்து ஆர்ச் பிஷப் ஒரு அவர் பேர் வந்து சடோலெட்டோ, அவர் ஒரு லெட்டர் எழுதினாரு ஜெனீவாக்கு. பாருங்க தாய் சபையை விட்டு போனா இப்படித்தான் ஆகும் அவங்களுக்கு, இப்படித்தான் நாசமா போவீங்க. இந்த சீர்திருத்தவாதிய பேச்சுங்க கேட்டு போனீங்க இல்லையா, இப்ப பாருங்க வாங்க எங்ககிட்ட வந்து நீங்க கத்தோலிக் சபையா மாறினீங்கன்னா அதுதான் ஒரே நம்பிக்கை உங்களுக்கு, இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் எழுதி நிறைய காரியங்களை எழுதி அமைச்சார். கத்தோலிக் எவ்வளவு உண்மையான சபை இப்பயாவது புரிஞ்சுக்கங்க அப்படின்னு எழுதி அமைச்சார். இவங்க என்ன பண்ணுவாங்க ஜெனீவாலுங்க, அதுக்கு பதில் கொடுக்க கூட முடியாத அளவுக்கு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஜான் கால்வின் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு ஐயா இவங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா. ஜான் கால்வின் அவரு இருக்காரு ஸ்ட்ராஸ்பர்க்ல, அவர்கிட்ட வேண்டி பதில் கொடுக்க ஜான் கால்வின் ஒரு பதில எழுதினார். ரொம்ப அருமையான பதில், அவர் வெறும் ரிஃபர்மேஷன் தற்காத்தது மாத்திரம் இல்ல, கத்தோலிக்குடிய தவறு இதெல்லாம் எழுதி அதை எழுதி அமைச்சது. அந்த லெட்டர் வந்து ஐரோப்பா எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. மார்ட்டின் லூத்தரும் அதை படிச்சு ரொம்ப பாராட்டினாருன்னு பாக்கிறோம். ஏன்னா கத்தோலிக்க நார் நாரா கிழிச்சிட்டாரு அதுல. அதை கிழிச்ச பிறகு அப்புறம் இந்த ஜெனிவா பட்டணம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கும் போது அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம ஊர் உருப்படணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா, திருப்பி ஜான் கால்வின் இந்த ஊருக்கு கொண்டு வந்தா தான் நம்ம பொழைக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி ஜான் கால்வினை திருப்பி இன்விடேஷன் அனுப்பிச்சாங்க வந்து சேரணும்னு. ஆனா ஜான் கால்வின் ஸ்ட்ராஸ் அவர் கொஞ்சம் கூட அதுல விருப்பம் இருக்கல. ஏன், இந்த ஊர் வெறும் காட்டு மிராண்டி நிறைஞ்ச ஊர் ஜெனிவா. இந்த லிபர்டின்ஸும் பிரிவினைகளும் ஒழுங்கினமும் இந்த ஊர். அவர் இப்ப போயிருக்கிறது வந்து ஸ்ட்ராஸ்பர்க், தன்னுடைய சொந்த ஊர், பிரான்ஸ்ல இருக்கிற ஊர். அந்த ஊர்ல தான் செஞ்சுக்கிட்டு இருந்த மினிஸ்ட்ரிய ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க, ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய டீச்சிங்ல ரொம்ப வளர ஆரம்பிச்சாங்க. அது விட்டு வர்றதுக்கு அவர் கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஆனா ஜான் கால்வின் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய மாட்டார் எதுவுமே. எதுவுமே எந்த நோக்கத்தோடு செய்வாரு, இந்த தேவனுக்கு மகிமை வருமா, தேவனுடைய மகிமை வருமான்னு சொல்லித்தான் செய்ய முயலுவார். இத பார்க்கும் போது அவருக்கு தெரிஞ்சிச்சு மற்றவங்களுடைய பராமரிப்புனாலேயோ அவருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லத்தான், ஆனா ஆண்டவர் இதைத்தான் காட்டுறாருன்னு அவருக்கு உணர்ந்தாரு. உணர்ந்துட்டு அருமையான ஸ்ட்ராஸ்பர்க் ஊரை விட்டுட்டு அவர் திருப்பி ஜெனீவாக்கு வர முடிவு பண்ணார். முடிவு பண்ணி ஜெனீவாக்கு அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சார். பாருங்களா, இந்த ஹிஸ்டரியை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜெனீவாக்கு வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, அவர் வரும்போது சொல்ல போனா ஜெனீவா வந்து ஒரு வாசல் மாதிரி. ஜெனீவாவை சுத்தி தான் பிரான்ஸ் நாடு இருந்துச்சு, சுவிட்சர்லாந்து இருந்துச்சு, ஜெர்மனி இருந்துச்சு, இட்டாலி இருந்துச்சு. ஏன்னா அவர் ஜெனீவால சார்ஜ் எடுத்துக்கணும்னா அந்த பல நாடுகளுக்கு அவர் ரெஸ்பான்சிபிள் மாதிரி வந்துட்டார். அப்படி ஒரு ஊழியம் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அவர் அங்க வரும்போது, திருப்பி வரும்போது ஒரு பெரிய அரசனை வரவேற்கிற மாதிரி ஜெனீவா பட்டணம் அவர் வரவேற்றுச்சு. அவர் இல்லாத அந்த நாடு என்ன நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு அவருக்கு அந்த நாட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு அரசனை வரவேற்கிற மாதிரி வரவேற்று அவர் ரொம்ப மெச்சித்து அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்க தாங்க அவர் ஊழியம் ஆரம்பிச்சார். ஊழியம் ஆரம்பிச்சு தான் அந்த நாள்ல ஆரம்பிச்சு 25 வருஷம் தான் சாகுற அளவுக்கு அந்த ஊர்ல தான் தான் ஊழியம் செஞ்சார். அந்த ஊரையே மறுரூபமாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மறுரூபமாக்கி அவருடைய பிரதான பணி, போன வாரம் நான் சொன்ன மாதிரி, பிரசங்க ஊழியம் தான். பிரசங்க ஊழியம், ஒரு சண்டே 3 பிரசங்கத்துக்கிட்ட எடுப்பார். 3 பிரசங்கத்துக்கிட்ட எடுத்து அது கடந்து ஒரு வாரத்திலையும் காலையில 5 மணிக்கு ஒரு பிரசங்கத்தை எடுப்பார். 5 மணிக்கு ஒரு பிரசங்கத்தை எடுப்பாரு. மாதத்துல பார்த்தோம்னா 25 பிரசங்கிட்ட எடுப்பார். ஒரு மாசத்துல 25 sermons. அவர் அந்த பேச தொடர்ந்து 25 வருஷம் அவர் கீப் அப் பண்ணார். பாருங்களேன், 25 வருஷம் அதை கீப் அப் பண்ணார். இதை விட பல பிரசங்க, மற்ற பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய பிரசங்கங்கள் எடுத்திருக்கலாம். ஜார்ஜ் விட்ஃபீல்டு 1 மாசத்துக்கு நிறைய பிரசங்கம் எடுத்திருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த பிரசங்கத்தையே பல இடங்களுக்கு போய் திருப்பி 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 எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் பல பிரசங்கங்கள்னு வரும். சில பேர் 10,000 பிரசங்கம் எடுத்திருக்கிறோம், 9,000 பிரசங்கம் எடுத்திருக்கோம். பார்த்தோம்னா 1,000 பிரசங்கம் தான் இருக்கும். அதையே திருப்பி 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 எடுத்ததுனால தான். ஆனா ஜான் கால்வின் 4,000 பிரசங்கம் எடுத்திருக்கிறார் தன் வாழ்க்கையில. அந்த 4,000 பிரசங்கமும் ஒரு பிரசங்கம் இன்னொரு பிரசங்கம் மாதிரி இருக்காது. ஏன், அவர் வேதத்தை முறையா பிரசங்கம் பண்ணதுனால. அதனால 1 மாதத்துக்கு 25 பிரசங்கம் அவர் தயார் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, தயார் பண்ணி புதுசா எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா, ரொம்ப கஷ்டம். எடுத்த பிரசங்கத்தையே ஊரா சுத்திக்கிட்டு 1 வருஷம் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஜான் கால்வின் அப்படி எடுக்கல. அவர் 4,000 பிரசங்கம்னா அது 40,000 பிரசங்கத்துக்கு ஒப்பு. அவரை போய் ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிருந்தா 50,000 கிட்ட எடுத்திருப்பார். புரியுதுங்களா, அது ஒரு பிரசங்கமும் புது பிரசங்கம். அது ரொம்ப கஷ்டம் அவர் அப்படி எடுத்தாருன்னு பாக்குறோம். அது பிரசங்கம் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. பைபிள்ல முறையா பிரசங்கம் பண்ணது பாக்குறோம். அவர் வந்து இந்த ஜெனீவாக்கே பெரிய சீர்திருத்தத்தை தன்னுடைய பிரசங்க ஊழியத்தினால கொண்டு வந்தாரு. அவர் பிரசங்கம் பண்ண சர்ச்சுக்கு பேர் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், ஜெனீவால இருந்த சர்ச். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜெனீவா வந்து நேரம் ஆயிடுச்சு, வேகமா நான் சொல்றேன். ஜெனீவா வந்து ஒரு 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 அடைக்கல பட்டணம் மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் ஆர்சிக்கு ரோமன் கத்தோலிக்கு துன்பத்தை அனுபவிப்பாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனீவாக்கு ஓடி வந்துருவாங்க. ஏன்னா ஒரு விடுதலையான நகரமா அது இருந்துச்சு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பல இடங்கள்ல இருந்து நாடை விட்டு ஊரை விட்டு மலைகள்லாம் தாண்டி, ஏன்னா ரோடு வழியா அவங்க வர முடியாது, கத்தோலிக்கு விடாது, மலைகள் தாண்டி ஸ்னோல எல்லாம் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட்டுக்கிட்டு, ஐயோ விடுதலையா ஆண்டவரை ஆராதிக்க முடியாத உயிருக்கு தப்பிச்சு, உயிருக்கு தப்பிச்சு விடுதலையா ஆண்டவர் ஆராதிக்க முடியாதான்னு சொல்லி, நம்ம சுவிசேஷத்தின்படி வாழணுமே ஆண்டவரின்படி வாழணுமேன்னு சொல்லி ஒரு விடுதலை நகரத்தை தேடி வருவாங்களாம். எவ்வளோ மைல் கடந்து வருவாங்களாம் பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் தூக்கிக்கிட்டு. தூக்கிட்டு வரும்போது அந்த நகரத்துக்கு தூரத்துல இருந்து ஜான் கால்வினுடைய சர்ச் தெரியுமா, அந்த சர்ச்சை பார்த்துட்டு கண்ணில் பல பல பலன்னு அவங்களுக்கு தண்ணி வருமா, அவங்க தூக்கிட்டு வர பிள்ளைகளை கட்டி அணைச்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீரோடு பரலோகத்துக்கு வந்து சேர்ந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குமா, வந்து அந்த ஊர்ல அடைக்கலமா வருவாங்களா. பாருங்களேன், அவருடைய பிரசங்கத்தினால அந்த ஊரே ஒரு தேவனுடைய நகரமாக மாறி போச்சு அப்படின்றாங்க. அந்த ஊரே ஒரு ஒரு பெரிய தேவனுடைய நகரமாக மாறி போச்சு. சுதந்திரமா ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு இதுக்கு முன்னாடி வெறும் வேசித்தனமும் பாவமும் போராட்டமும் பிரிவினம் இருந்த ஊர் ஜான் கால்வினுக்கு பிரசங்கத்துக்கு ஊழியத்துக்கு கீழே உலகத்திலேயே ஒரு பெரிய அதிசயமான நகரமா அந்த காலத்துல மாறி போச்சு, பெரிய அதிசயமான நகரமாக. அந்த ஊர்ல பார்த்தோம்னா 12,000 மக்கள் குடியிருந்த ஊர். ஆனா 12,000 மக்கள் குடியிருந்த ஊர்ல 13,000 ரெஃப்யூஜிஸ், மற்ற ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எப்படி இடம் கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த ஊர்ல அந்த அளவுக்கு தேவன் மேல பற்றிருந்து வரவங்களுக்கு எல்லோருக்குமே தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய இடத்தையும், முதல் நூற்றாண்டு சபையில இருந்த மாதிரி எல்லோருமே தங்களுடைய வீடுகளை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. 12,000 பேர் இருக்கிற ஊர் 13,000 ரெஃப்யூஜிஸ்க்கு எப்படிங்க இடம் கொடுக்க முடியும்? அந்த ஊர்ல அவங்க வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு, வீட்டுக்கு மேல இன்னும் அப்பார்ட்மெண்ட்ஸ், மும்பைலாம் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி 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 மற்றவங்கள வாழ்றதுக்கு இடம் பண்ணாங்க. பாருங்களேன், பல இடங்கள்ல இருந்து அந்த ஊர்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிச்சு பல ஊர்ல இருந்து வர ஆரம்பிச்சு அங்க குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரம் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு சபை ஆராதனை ஆரம்பிக்கும், ஆரம்பிச்சு முழு நாளும் ஆராதனை இருக்கும். ஏன்னா கூட்டம், அந்த சின்ன சபை அந்த மக்களுக்கு பத்தாம போயிருச்சு, குவிஞ்சிருப்பாங்க ஜனங்க, குவிஞ்சிருக்கிறதுனால அந்த ஜனங்களை இது பண்ணணும்னு சொல்லி அநேக சர்வீசஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. அநேக சர்வீஸ் வைக்க ஆரம்பிச்சு அந்த ஓய்வு நாளே பத்தாம போயிருச்சு, அதனால வாரத்துல சர்வீசஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால கூட்டம் கூட்டம் கூட்டமா அந்த சபைக்கு அந்த ஊர்ல வருவாங்க அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு. பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜெனீவா பட்டணமே மறுரூபமாக ஆரம்பிக்கும் போது அங்க சுத்தி இருக்கிற மற்ற நாடுகள் பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாடு, ஸ்பெயின் நாடு, அவங்க எல்லாரும் அங்க இருந்து ஒரு புதுசா ஒரு போப் வந்தார், போப் பயஸ்ன். அவங்க எல்லாருமே அவங்களுடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, ஜெனீவால ஒரு ஆத்மா உயிரோடு இல்லாம சாகடிக்கும், அதை பிளாட் அவுட் பண்ணிருந்தோம், மேப்லயும் இருக்கக்கூடாது ஜெனீவான்னு சொல்லி பல டைம் ஜெனீவாவை அட்டாக் பண்ண திட்டம் பண்ணாங்க. பாருங்களேன், அந்த ஊர் எப்படி வளர்ந்துருக்கு, சுத்தி சத்துருக்கள், மடுவுல பிரசங்க, ஜான் கால்வின் ஊழியம் நடக்குது, அந்த ஊழியத்துல எல்லாருமே வேத வசனத்துல வளர்றாங்க, ஊரே மறுரூபம் ஆகிட்டு இருக்கு, வேதத்தின்படி வாழணும் இருக்காங்க, ஆனா சுத்தி சத்ருக்கள் அதை அட்டாக் பண்ணி அழிக்கணும்னு இருக்காங்க. அப்படித்தான் அந்த ஊடு பெரிய ஆபத்துல நிறைய டைம் அட்டாக் பண்ணோன்னு வரும்போது ஆண்டவருடைய பராமரிப்பு அவங்களை காத்துச்சுன்னு சொல்லலாம். முதலாவது அந்த சபை ஊழியம் ஜான் கால்வின் பண்ணதை பாக்குறோம். அடுத்ததாக அவர் அந்த ஊர்ல ஒரு காலேஜை ஏற்படுத்தினார், ஜெனீவா அகாடமின்னு ஒரு காலேஜ். அந்த காலேஜில் பல பிரசங்கிகளை அவர் உருவாக்கினார், சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான ஸ்காலர்ஸை உருவாக்கி அந்த பிரசங்கிகளை உலகம் முழுவதுமாக அனுப்ப ஆரம்பித்தார். பாருங்க அவருடைய இன்னொரு ஊழியத்தை அதை பார்க்குறோம். சரி, இது ஒரு கதையாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் டயர்டாயிருக்கோம். இதுதான் ஜான் கால்வினுடைய ஊழியம். அவர் இங்கே தான் ஜெனீவாவில் 25 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சு வந்தார். அவர் எப்படி பிறந்து, அவர் எப்படி படித்து, அவர் எப்படி வளர்ந்து, எப்படி ஜெனீவாவில் அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சில காரியங்களுடைய பர்சனல் வாழ்க்கை டீடைல்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இப்படி இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை, இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்ச ஜான் கால்வின் வந்து அவர் பணக்காரா அவர் ஏழையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அவருடைய வசதியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம்னா, அவரு நினைச்சிருந்தாருன்னா சொல்ல போனா அந்த நாட்டிலேயே பெரிய பணக்கார வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவருடைய வசதியை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது அந்த ஜெனீவா பட்டணம் அவருக்கு ஒழுங்கா சம்பளமே கொடுக்கல. கொடுக்காத போது அவருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கும் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். அவருடைய தனக்கு இருந்த புக்ஸை வித்து தான் தன் உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற நிலைமை அவருக்கு இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சு அதே சம்பளத்துல தான், ஆரம்பத்துல தனக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்க அதே சம்பளத்துல தான் கடைசி வரைக்கும் அவர் வாழ ஆரம்பிச்சார். ரொம்ப குறைவான சம்பளம். அந்த சம்பளத்தை உயர்த்தணும் உயர்த்தணும் உயர்த்தணும்னு அந்த கவுன்சில் ரொம்ப தடவை முயற்சி பண்ணாலும் அவர் அந்த சம்பளத்தை உயர்த்துறதுக்கு அவர் விடவே இல்லை. இதை விட எனக்கு தேவையில்லை, இதை தான் நீங்க கொடுத்தீங்க, இதுவே எனக்கு இருக்கட்டும்னு அதே சம்பளத்துல அவர் இருந்தாருன்னு பாக்குறோம். அவருக்கு வரக்கூடிய கிஃப்ட்ஸ், அவர் பல ஊழியங்கள் செஞ்சதுனால பல பணங்கள் பல கிஃப்ட்ஸ் அவருக்கு வந்ததெல்லாம் அங்க வந்த ரிஃப்யூஜிஸ் இல்லைங்களா, பல ஊர்ல இருந்து வந்த ரிஃப்யூஜிஸ்க்கும் ஏழைகளுக்குமே கொடுத்து முடிச்சார். அவருடைய வீடு வந்து ஒரு ஒரு திறந்த ஹோட்டல் மாதிரி, யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் அது உபசரிக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் அவர் சொந்த பணத்துல எல்லாத்தையும் ரொம்ப செலவு பணம் வேணும் இல்லைங்களா, அப்படி வைக்கணும்னா அப்படி செலவு பண்ண ஆரம்பிச்சார். அவர் எவ்வளோ தடவை சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் ஒத்துக்கல. ஒரு தடவை கொஞ்சம் மாதங்கள் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் அந்த டைமில் சேலரி கொடுக்க வரும்போது, நான் எந்த வேலையும் செய்யலை எனக்கு எதுக்கு சேலரி அப்படின்னு அந்த சேலரியை கூட நிராகரிச்சிட்டார். நிராகரிச்சுட்டு கொஞ்சம் கூட சேலரியே தனக்குன்றத ஒரு ரூபாய் கூட வைக்காம தன் ஊழியத்தை அப்படி ஒரு வறுமையில் அவர் செஞ்சார். ரொம்ப சிம்பிளாக வறுமையில் அவர் வாழ்ந்தாருன்னு தான் பார்க்குறோம். ஒரு வாட்டியின் தர்க்கம் நடக்கும் போது, அது எல்லாருக்குமே ஊர்ல தெரிஞ்ச விஷயம், தர்க்கம் நடக்கும் போது ஒரு ஆனபாப்டிஸ்ட்னு ஒரு தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு, நீ ரொம்ப பொருளாசை பிடிச்சவ அப்படின்னு சொல்லி அந்த ஆனபாப்டிஸ்ட் ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிற அந்த கவுன்சில் எல்லோருமே வயிறு குலுங்க சிரிச்சாங்களாம். எவ்வளோ நேர் வேற யாருக்காவது இதை சொல்லி இருக்கலாம், இதை போய் இந்த கொஞ்சம் கூட ஒரு ரூபாய் கூட வச்சுக்காத ஒரு மனுஷங்கிட்ட போய் பேசுறாங்களேன்னு அவளுக்கு சிரிச்சாங்களாம். அப்படி ஒரு மனுஷனா அவர் வாழ்ந்ததா பாக்கிறோம். அவரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தன் ஒரு அடி பூமி கூட தன்னுடைய தனக்கு சொந்தம் ஆக்கிக்கலையா. அவர் சாகும் போது அவருக்கு இருந்த ஒரே சொத்து தன்னுடைய லைப்ரரி, தன்னுடைய வீடு கூட தனக்கு சொந்தமா இருக்கலன்னு பாக்குறோம். அவர் தன்னுடைய சத்துருக்களே தன்னுடைய குணத்தை இந்த குணத்தை பத்தி மெச்சுத்துக்கிட்டு இருக்காங்க. போ பயசுன்றவரு ஜான் கால்வின் சத்தத்தை கேள்விப்பட்டு அவர் என்ன சொல்றாரு, அந்த கள்ள தீர்க்க தரிசியினுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா, பணம்ன்றது அந்த மனுஷனுக்கு ஒரு பொருட்டம் இல்லை, அதை மதிக்கவே மாட்டான், அதுதான் அவனுக்கு பெரிய பவர் கொடுத்துச்சு அப்படின்னு பத்தி ஜான் கால்வினை பத்தி பாராட்டுவாங்களாம். அவருடைய எழுத்து அவருடைய ஊழியம் அவருக்கு இருந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சா ரொம்ப ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றது உண்டு. ஆனா அவர் வாழ்ந்தது அவர் செத்ததே படு தரித்திரத்துல. 10 வருஷம் மனுஷனுக்கு வெறும் நைட்டு சாப்பிட்றதுக்கு தான் காசு இருக்கும், வெறும் நைட்டில் சாப்பிட்றதுக்கு தான் காசு இருக்கும், காசே இருக்காது. பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மரணத்தில் அவர் சொல்லியிருந்தாராம், நான் பணம் கொஞ்சம் கூட பண ஆசை இல்லாத பணத்துக்காக இதை செய்கிறேன்றத உலகத்துக்கு நான் தெரிவிச்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு தான் அவர் வாழ்ந்தாராம். பாருங்களேன், ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை, இப்போ உலக பணத்தை உலக வசதியை கொஞ்சம் கூட விரும்பாத ஒரு மனுஷன், தான் சொன்னது என்னுடைய அனுதின தேவைக்கு எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு வாழ்ந்தார். ஆனா அது கூட பல நாட்கள் அவரு கில்காம் போயிருச்சு சொல்ல இல்லைங்களா, 10 வருஷத்துக்கு அவருக்கு வெறும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் காசு இருந்துச்சு. ஒரு வறுமையில பயங்கரமா வாழ்ந்தது தான் நம்ம ஜான் கால்வினை பாக்குறோம். இன்னொன்னு, ஜான் கால்வினுடைய உழைப்பை பத்தி பார்க்கணும். உழைப்பை பத்தி பார்த்தோம்னா அவருடைய வீடு ஒரு பெரிய ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும், ரொம்ப பெரிய ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். ஏன், அவர் தூங்குறது கொஞ்ச நேரம் தான் தூங்குவாரு, கொஞ்சம் தான் சாப்பிடுவாரு. 25வது வயசுல தன் பேனாவை எடுத்தார் எழுதணும்னு, அவர் இன்ஸ்டிடியூட்ஸ் எழுதணும்னு 25 வயசுல எடுத்த பேனா அவர் சாவறதுக்கு முன்பதாக 8 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. அதான் ஃப்ரீயா இருந்துச்சு தவிர, அது தவிர்த்து 25 வயசுல இருந்து தான் சாவர வரைக்கும் அந்த பேனாக்கும் ரெஸ்ட் இல்ல, அவருக்கும் ரெஸ்ட் இல்ல அப்படின்வாங்க. அவருக்கும் ரெஸ்ட் இல்ல, அவ்வளோ பெரிய உழைப்பு, பயங்கரமான உழைப்பு. லேட் நைட் வரைக்கும் வேலை செய்வாரு, அதிகாலையில எந்திரிச்சு வேலை செய்வார். இது பயங்கரமா அவர் ஹெல்த்தை கூட பாதிச்சிருச்சு. அவர் உடம்பு சரியில்லை, படுக்கணும்னு படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட படுத்துக்கிட்டு தன்னுடைய செக்ரட்டரிக்கு டிக்டேட் பண்ணுவார், செக்ரட்டரி எழுதணும்ன்ற மாதிரி. அவருடைய பிரசங்க ஊழியம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 25 ஒரு மாதத்துக்கு 25 பிரசங்க ஊழியத்தை தவிர்த்து அநேக வாதங்கள், அநேக மீட்டிங்ஸ், அநேக காரியங்களை அவர் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இதெல்லாம் செய்யற ஒரு மனுஷனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லையா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வீடு இல்லை. அவருடைய வீடு பயங்கர பிஸியான வீடு, ஒரு 2 மணி நேரம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு டைமே அவருக்கு கிடைக்காது. ஒரு லெட்டர் எழுதணும்னா 20 டிஸ்டர்பன்ஸுக்கு அவருக்கு ஏற்படுமா, ஒரு 10-5 லைன் எழுதுவாரு, திடீர்னு ஏதாவது ஒருத்தர் வருவாங்க, ஏதாவது ஒரு தேவை எடுத்துட்டு வருவாங்க, ஏதாவது அந்த ஊர்ல ஒரு ரெஃப்யூஜி வருவாங்க, அந்த மாதிரி ரெகுலரா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ். ரெகுலரா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவருடைய வீடு எல்லாருக்கும் திறந்து வச்சிருப்பாரு. திறந்து வைக்கிறது எல்லாரும் வரவங்க ஒழுங்கானவங்களா இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறத திருடிட்டு போறது, அவர் எழுதி வச்ச புக்ஸை திருடிட்டு போறது, அவர்கிட்ட இருக்கிற புக்ஸை திருடிட்டு போறது அப்படின்னு தொல்ல நான் அதெல்லாம் படிச்சு நான் உங்களுக்கு சொன்னேன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். ரொம்ப தொந்தரவு அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க, ரொம்ப தொந்தரவு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவர் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அவருடைய வீடே ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா நாட்டில இருந்து லேட்டஸ்ட் அங்கத்தான் வரும். அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ல ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் வீட்டுக்கு தான் வருவாங்க. அவர் வீடு தான் மேரேஜ் மேட்ரிமோனியல் ஏஜென்சி மாதிரி இருக்கும். எல்லா இருக்கிற பெண்களுக்கு பையன்களுக்கு பொண்ணு பார்க்கறதெல்லாம் பார்த்து அவரு தான் வச்சு பண்ணுவார் அப்படின்னு. ரொம்ப பிஸியான லைஃப் ரொம்ப பயங்கரமான உழைப்பு அவர் உழைச்சிருக்கிறார். அந்த உழைப்பை பார்த்தோம்னா அது மாத்திரம் இல்லாம அவருடைய உடல் சரீர சுக நிலைமையை பார்த்தோம்னா இப்படி ஒரு அசாதாரணமான உழைப்பு அவர் செஞ்சதுனால அவர் ஹெல்த்தை ரொம்ப அதை பாதிச்சிருச்சு, ரொம்ப ஹெல்த்தை பாதிச்சிருச்சு. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அவங்க ஜான் கால்வினோடு இருந்தவர், ஜான் கால்வினுக்கு உடம்புல எந்த வியாதிகள் இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, அவருக்கு எவ்வளோ வியாதிகள் இருக்குதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா வியாதிகளும் அவருக்கு இருக்கும், எல்லா வியாதிகள் எது இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு பயங்கரமான டார்ச்சர் வாழ்க்கையை அவர் அனுபவிச்சார், தொடர்ந்து சஃபரிங், ரொம்ப தீவிரமான சஃபரிங். ஏன்னா அவருக்கு அந்த மைண்டோ அந்த உடம்போ அந்த அளவுக்கு எக்ஸர்ட் பண்ணதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் அவர் உடம்புல இருந்துச்சு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் பாருங்களேன், அதோட பட்டியலை போடணும்னா ரொம்ப பயங்கரம். அவருக்கு இருந்த டிசீசஸ் வந்து ஒழுங்கா அவர் தூங்க விடாது, ஒழுங்கா தூங்க விடாம 10 வருஷம் சொல்ல போனா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டதுனால அவருக்கு ஹெமிக்ரேனியான்னு ரொம்ப தலைவலி இருக்கும். தலைவலி இருந்தது மாத்திரம் இல்லை, அவர் சாவறதுக்கு முன்பதாக ஹேமரோய்ட்ஸ் இருந்து அவருக்கு 5 வருஷம் தொடர்ந்து ரொம்ப ப்ளீடிங் இருந்துச்சு, அந்த மாதிரி வியாதி இருந்துச்சு. தலையில உடம்புல கை காலில் வலி, கவுட்னா ஆர்த்ரைட்டிஸ் இல்லைங்களா, ஆர்த்ரைட்டிஸ்னா எலும்பு ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஸ்வெல் ஆயிடும், ரெட் ஆயிடும், செயல்பட முடியாது, அந்த ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் அவருக்கு இருந்துச்சு. தலைவலி அவருக்கு இருந்துச்சு, காலு வலி, வயிற்றுல ஸ்டமக், கிட்னி ஸ்டோன்ஸ் அவருக்கு இருந்துச்சு. பல நேரங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு தனியா பாத்ரூம் போயிட்டு வாந்தி தான், ரத்த வாந்தி தான் எடுப்பார். பிரசங்கம் பண்ணி ரொம்ப பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு ரத்த வாந்தி தான் அவர் எடுப்பார், ரெகுலரா அதை பார்க்குவாங்க. அது மாத்திரம் இல்லாம அவருக்கு கிட்னி ஸ்டோன் ரொம்ப வலியை கொடுத்துச்சு, ரொம்ப வலியை கொடுத்துச்சு. அதனால பட்டியல் போட்டுட்டே போலாம், ஒரு டார்ச்சரா வாழ்ற ஒரு லைஃபுக்கு குறையில்லாத வியாதி அவருக்கு இருந்துச்சு, குறையில்லாத வியாதி இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு ஏதாவது வலி இல்லைன்னா பெரிய அற்புத நாள், அன்னைக்கு வலி இல்லாம ஒரு நாள் இருந்துச்சுன்னா பெரிய அற்புத நாள். ரொம்ப வியாதி அவருக்கு இன்னொரு பேரே நடமாடும் ஒரு ஆஸ்பத்திரி, நடமாடும் ஒரு ஆஸ்பத்திரி. ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் அந்த மனுஷ உடம்புல இருக்கும், நடமாடும் ஒரு ஆஸ்பத்திரி ரொம்ப. ஆனா அதுல பெரிய அதிசயம் என்னன்னு, இப்படி ஒரு வியாதியான உடம்ப வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் செஞ்ச விசாலமான வேலைத்தான் ரொம்ப பெருசு. நமக்கு ஒரு தலைவலி இருந்துடக்கூடாது, ஒரு சின்ன வலி இருந்துடக்கூடாது, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுரும். இவ்வளவு வியாதிகள் உடம்புல வச்சுக்கிட்டு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு முயற்சி, அந்த வியாதிகள் வச்சுக்கிட்டு எந்த மனுஷனும் ஒரு ஒரு பொறுமை இல்லாம ஒரு தவறான வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ கோபமான வார்த்தையோ அவர் வாயிலிருந்து யாருமே கேட்டது இல்லையா, யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்த ஒரு வாய்ஸுங்க அந்த வாய்ஸ். அவர் எழுதின லெட்டர்ஸ் பார்த்தோம்னா, லெட்டர்ஸை பத்தி நான் ஒன்னும் சொல்லல, இன்னைக்கும் இருக்கிறது அவர் எழுதின எத்தனையோ லெட்டர்ஸ் காணாம போயிருச்சு. ஆனா நமக்கு வந்த சேர்ந்த எத்தனை லெட்டர்ஸ் தெரியுமா? இன்னைக்கும் 4000 லெட்டர்ஸ் இருக்கு. எல்லா ராஜாக்களுக்கு, பாஸ்டர்ஸுங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, சபைக்கு எழுதி வழிநடத்தி எச்சரித்து, அவர் ஜெனீவால இருந்தாலும் உலகம் முழுவதுமாக லெட்டர்ஸ் எழுத ஊழியம் இருந்துச்சு. சொல்றாங்க, அவர் எதுவுமே எழுதாம, எதுவுமே பிரசங்கம் பண்ணாம அவருடைய லெட்டர்ஸ் வச்சிருந்தாவே அவர் பெரிய தலைவன் ஒத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய லெட்டர் ஊழியத்தை அவர் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் பாக்குறோம். சரி, இத சொல்லிட்டே போலாம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அது அடுத்ததாக இன்னும் ஒரு சில காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, நம்ம அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஜான் கால்வினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஊழியம் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் அவருக்கு சில காரியங்களில் அவருக்கு தவறான பேருங்க கூட இருக்கு. மைக்கேல் சர்வேட்டிஸ் அப்படின்னு ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இறந்து அவர் ஜெனீவால கொளுத்திட்டாங்க. அவன் ரொம்ப மோசமான ஒரு கள்ளப்போதகன். எந்த ஊர்லயும் அவனுக்கு சாவு தீர்ப்பு வந்துட்டு இருந்துச்சு. அவன் ஜெனீவால வரும்போது அந்த கவுன்சில் முடிவு பண்ணி அவருக்கு மரண தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை ஜான் கால்வின் தான் பிளான் பண்ணி செஞ்சாருன்னு அவருக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கு. ஆனா உண்மையா சரித்திரம் பண்ணனா அதுக்கும் ஜான் கால்வினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த மனுஷனை எப்படியாவது பேசி பிரசங்கம் பண்ணி காப்பாத்தலாமான்னு பார்த்தார். அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. அந்த காலத்துல வந்து கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொளுத்திடுவாங்க, எந்த ஊர்லயும் கொளுத்திடுவாங்க. அது ஜெனீவால நடந்து போச்சு, அதுக்கு ஜான் கால்வின் தான் காரணம்னு அப்படின்னு சொல்றது உண்டு. அதை பத்தி நம்ம அதை விவரமா சில காரியங்கள் நான் நோட் பண்ண, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கும் ஜான் கால்வினுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, இதுல பார்த்தோம்னா ஜான் கால்வின் தன்னுடைய லாஸ்ட் பிரசங்கம், அவர் கொடுத்த பிரசங்கம் பார்த்தோம்னா April 27 அவர் கொடுத்த பெரிய பிரசங்கத்தை பார்க்கிறோம். இந்த பிரசங்கம் வந்து அவரால் நடக்க முடியல, சேர்ல வச்சு தான் அவர் தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் அவர் பிரசங்கத்தை கொடுத்தாரு. பிரசங்கத்தை கொடுத்து முடிஞ்சாதான் அவர் மேடையில் ஏறின கடைசி பிரசங்கம். அது முடிச்ச பிறகு அந்த கவுன்சில் அவருடைய வீட்டுக்கு வர வச்சு பேசணும்னு விரும்பினாரு. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப அந்த கவுன்சிலே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவர் உடம்புல இருந்தது பார்த்தோன்னா வெறும் தோலும் எலும்பும் தான் இருந்துச்சான். வேற ஒண்ணுமே அவனால பார்க்க முடியல. ஏன்னா எல்லாம் போயிருச்சு. இந்த மாதிரி ஊழியம் செஞ்சு தன்னையே இழந்த ஒரு மனுஷனாக அவர் பார்த்து எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சாங்களாம். அந்த டைம்ல அவர் கொடுத்த கடைசி பேச்சு, ஃபேர்வெல் ஸ்பீச், அந்த கவுன்சில் பார்த்து சொன்னாரு, உங்க ஊருக்கு நான் வரும்போது ஒண்ணுமே இருக்குல்ல, வெறும் அலங்கோலமோ அசுத்தமோ அவலட்சணமோ தான் இருந்துச்சு. ஆனா என்னையே ஊத்தி என்னை கொல்லணும்னு எத்தனை தடவை உங்க ஊர்ல முயற்சி பண்ணாங்க. என் வீட்டுல கூட 60 புல்லட் மார்க்ஸ் கதவுல இருக்கு. என்னை கொல்லணும்னு வந்தவங்க என்னை எத்தனை டைம் அழிக்கணும்னு பார்த்தாங்க. எத்தனை தடவை நான் சாப்பாடு இல்லாம உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு இந்த ஊர்ல 300-3000 அதிகமான போர்கள் இந்த ஊர்ல நடந்திருக்கும். அதெல்லாம் என்னுடைய முயற்சினால அதை நிறுத்தி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு, இன்னமே இந்த சத்தியத்தை நீங்க தற்காத்து கொள்ளுங்க. சாத்தான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை கெடுக்கணும்னு பல காரியங்களை கொண்டு வருவான், அதுக்கு நீங்க விரோதமா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேர்வெல் சொல்லி முடிச்ச எல்லாரையும் அனுப்புனாரு. ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்து பயங்கரமா அழுது அவர் கைய முத்தம் கொடுத்துட்டு எல்லாம் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. May 27 இன்னைக்கு மே என்ன டேட்டு, இன்னொரு 12 இல்லைங்களா, அவருடைய நினைவு நாள் வரும். May 27 1564 காலையில ஜான் கால்வின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாராம். ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப நல்லா பேசக்கூட ஆரம்பிச்சார். சொல்ல போனா சாகிறதுக்கு முன்னாடி அப்படித்தான் நடக்கும் இல்லைங்களா, இயற்கையின் கடைசி முயற்சின்னு சொல்லலாம். அந்த நாள் 8 சாயங்கால வேளையில எந்த சத்தமும் இல்ல, எந்த சவுண்டும் பெருமூச்சும் இல்லாம அமைதலா அவருடைய ஆவி தன்னை விட்டு போயிருச்சு. அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு கிரேவ்ல அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கடைசியில நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜான் கால்வின் ஒரு பெரிய மனுஷன் மாத்திரம் இல்லாம ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம். ஒரு நல்ல மனுஷன், ஏன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். அவர் எப்பவே நான் செய்யணும் நான் பண்ணணும்னு முன்னுக்கு வந்ததே இல்லை. மத்தவங்களும் மத்த பராமரிப்பும் தான் அவரை வற்புறுத்தி நீ செய்யணும்னு அவரை தள்ளிச்சே தவிர அவரா முன்னுக்கு வந்து எதுவுமே செஞ்சதில்லை. பாருங்களேன், ரொம்ப ஷை, ரொம்ப என்னால செய்ய முடியாதுன்னு. ஆனா இந்த அளவுக்கு தான் பெரிய அளவுக்கு ஊழியர் செஞ்சதுக்கு ஒரே காரணம், தேவனுக்கு மகிமை கொடுக்கணும். அவர் முடிஞ்சு அவருக்கு அவருடைய வேலையை செய்யும்படிக்கு இன்னொருத்தரை வச்சிருந்தார், தியோடர் பேசான். அவர் சாகும்போது அவர் கொடுத்த கட்டளை வந்து, நான் சாகும்போது எனக்கு என் கல்றை எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதபடிக்கு ஒரு மண்ணு கல்றை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மண்ணில் என்னை புதைச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யாருக்குமே தெரியாதபடிக்கு தான் இன்னைக்கு கூட தெரியாது ஜான் கால்வின் எங்க புதைச்சாங்க. என்ன இதுல காட்டுற வர்றேன்னா தன்னுடைய தாழ்மைத்தனத்தை பார்க்கறோம். ஒரு தேவ மனுஷனா தன் பேரு தானு தன்னுடைய இதுன்றதே கொஞ்சம் கூட வைக்காது. இன்னைக்கு கூட பாருங்களேன் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு சம்பளம் பத்தல சாப்பாடு பத்தாத அளவுக்கு சம்பளம் இருந்தாலும் அந்த சம்பளமே போதும்னு வாழ்ந்து தன்னுடைய பேர் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு பார்த்து தான் அடக்கம் பண்ண கல்ற கூட மத்தவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு இவ்வளவு செஞ்சுட்டு போன மனுஷன் தான் அடக்கம் பண்ணப்பட்ட கல்ற கூட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா அங்க எங்க கல்ற அந்த கல்றையில கூட தேவனுக்கே மகிமைன்னு எழுதி அதை மறைச்சிருங்க அப்படின்னு விட்டார். எங்க அங்க எங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தாழ்மையான ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவர் கால்வினிஸ்ட்னு அவர் மேல இருந்த அன்புலையும் நம்பிக்கையிலையும் தான் அவருக்கு அப்புறம் வந்தவங்க பெயரை வச்சாங்களே தவிர தன் பேர் இந்த உலகத்துல தொடரணும்னு கொஞ்சம் கூட அவர் நினைக்கவே இல்லை. பாருங்களா ரொம்ப தாழ்மையான மோசே உலகத்திலேயே சாந்த குணமுள்ள மனுஷன் மாதிரி ஜான் கால்வின் ரொம்ப சாந்த குணமுள்ள மனுஷங்க. அவருக்கு பண ஆசை கொஞ்சம் கூட இருந்ததாகவே நம்ம பார்க்கறதுல, பதவி ஆசை கொஞ்சம் கூட இருந்ததாகவே பார்க்கல. அதுக்கு ரொம்ப நல்ல முன்மாதிரி பண ஆசை வரும். அந்த சத்துருக்கள் கூட அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே அதுதாயா, இந்த உலகத்துல எதுவுமே வச்சுட்டு போகணும்னு தான் நினைச்சதில்லை. தன்னுடைய பேரு கூட மத்தவங்க வச்சுட்டு போகணும், தன் கல்ற கூட யாருக்கும் தெரியணும்ன்றது தனக்காக தான் வாழணும்னு நினைச்சதே இல்லை. எது செஞ்சாலும் தேவ மகிமைக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தாழ்மையுள்ள தேவ மனுஷனுங்க. அதுக்கு தான் அவரை கனம் பண்றோம் நம்ம இன்னைக்கு இல்லைங்களா. அதுக்கு தான் அவர் இது பண்றோம். அவருடைய இன்டர்நேஷனல் இன்ஃபுளுயன்ஸ் நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி, அவர் ஒரு ஜெனிவான்ற ஊர்ல வேலை செஞ்சிருந்தாலும் எல்லா சீர்திருத்தவாதிகளை எடுத்து பார்த்தாலும் எல்லாருமே அவங்க ஊரை பத்தி தான் கவனமா இருந்தாங்க. மார்ட்டின் லூத்தரும் சோகம் தான், அவர் பெரிய மனுஷன் தான். ஜெர்மனிக்கு விட்டு அவர் வெளிநாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு அவர் ஒண்ணுமே செய்யல, வெறும் ஜெர்மனி பத்தி தான் அவருடைய பாரம். ஜான் கால்வினுக்கு உலக பாரம் இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த அகாடமி காலேஜை ஏற்படுத்தினது. காரணம் என்ன தெரியுமா, தன் ஜெனிவாக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இல்ல, அங்க ட்ரெயின் பண்ணி உலகத்துக்கெல்லாம் பிரசங்கிகளை அனுப்பணும். நான் போன வாரம் சொல்லணும்னு இருந்தேன், அதை விட்டுட்டேன். அவர் அனுப்பின பிரசங்கிகள் தாங்க, அவர் அனுப்பின பிரசங்கிகள் தான் அவர்னால ஏற்பட்ட மிஷினரி ஊழியங்க தாங்க உலகத்தை போய் மாத்துச்சு. அமெரிக்காவை மாத்தினது நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, ஜோனாதன் எட்வர்ட்ஸ், ஜார்ஜ் விட்ஃபீல்டு அமெரிக்காவை மாத்தினது, வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தது, ராபர்ட் மொஃபெட் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்காவுக்கு போனது, டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போனது, ராபர்ட் மாரிசன் அவர் சைனாக்கு போனது, சைனா பைபிள்ல சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் ராபர்ட் மாரிசன் தான், அடோனிராம் ஜெட்சன் நீங்கெல்லாம் கேள்விப்பட்டீங்களா, அடோனிராம் ஜெட்சன் அவர் தான் பர்மாக்கு போய் பர்மால பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது, சார்ல்ஸ் சிமியன் அப்படின்ற ஒரு பெரிய பிரசங்கி 9000 மிஷினரிஸ உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார் அவர், ஹென்றி மார்ட்டன்ன்றவர் பெர்ஷியாக்கும் இந்தியாக்கும் வந்து புதிய ஏற்பாடுல டிரான்ஸ்லேட் பண்ணவர், சாமியல் ஜூமர் அப்படின்றவர் இஸ்லாம் நாடுக்கு, பஹ்ரைன், அரேபியா, ஈஜிப்ட், ஆசியாவுக்கு போனவர், இவங்க எல்லாருமே கால்வினிஸ்ட் தான். இவங்க எல்லாருமே கால்வின் போதகத்துல இது பண்ணவங்க தான். ஆகவே ஜான் கால்வினுடைய ரகசியம், ஜான் கால்வினுடைய சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம்னா, போன வாரம் ஆரம்பத்துல பார்த்த மாதிரி எல்லாமே தேவனுடைய மகிமைக்கு, தேவனுடைய மகிமைக்காக பற்றியெறிகிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் எழுதின கேட்டகிசம் முதல்ல அதான் எழுதினார், மனித வாழ்வின் பிரதான நோக்கம் என்ன, தேவனை மகிமைப்படுத்துவது. அவர் தாங்க அதை எழுதினாரு, அவர் தான் அவர் எழுதினார். அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் ஜெனிவால இருந்தாலும் ஜெனிவால பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் உலகத்தை மாத்துறதுக்கு அவருடைய ஊழியம் பயங்கரமா பயன்பட்டிருக்கு. இன்னைக்கும் அவருடைய ஊழியம் பயங்கரமா பயன்பட்டிருக்கு. நம்ம இப்படிப்பட்ட மனிதனுக்கு, மனிதனை தேவன் எழுப்பினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வேணும் இல்லைங்களா. பேராசை இல்ல, பண ஆசை இல்ல, தன்னுடைய உயர்வு வரணும் இல்ல, வாழ்வது செய்வது தான் முன்னுக்கு வரணும்னே தன் இருக்கவே ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப எடுத்து உரைத்து பேசுற இதே இல்ல, தானே இருக்கக்கூடாது, தேவன் மகிமைப்பட்டா போதோன்னு இருக்கிற அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத கூச்ச சுபாவம் உள்ள, கொஞ்சம் கூட அவருக்கு யாராவது அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களான்ற மாதிரி இருக்கிற மனுஷன். இந்த மனுஷனுக்கு காமிக்கலா இருக்கிறாரு, இவருக்கு போய் யாராவது பொண்ணு கொடுப்பாங்களான்னு நினைச்ச ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முடிஞ்சது காரணம் என்ன தெரியுமா? தன் இருதயம் தேவ மகிமைக்காக வாழணும். லூத்தருக்கும் கால்வினுக்கும் இருக்கிற வித்தியாசம், லூத்தருடைய போதகம் என்ன தெரியுமா? நானு ஏன் பாவம், என்னுடைய குற்ற உணர்வு, என்னுடைய ரட்சிப்பு, நான் தேவனிடத்தில் எப்படி நீதிமான் ஆகுறதுன்றதான் அவர் வலியுறுத்தினார். மனுஷ பார்வை, கால்வினுடைய பார்வை என்ன தெரியுமா? தேவன் எவ்வளவு பெரிய மகிமையானவர், என்னுடைய பாவம் அவ்வளவு பெரிய தேவனுடைய மகிமையை எவ்வளவு கொச்சப்படுத்துது, அவளுடைய ஒரு இறையாண்மை உள்ள தேவனாச்சேன்னு தேவனுடைய பார்வையை நம்மளுக்கு கத்துக் கொடுத்ததே கால்வினுடைய போதகம். அந்த போதகத்தில் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஜாம்பன்